أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை ரப்பே நாயனே உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை இஸ்லாத்தின் மீது கியாமத்து நாள் வரை நிலைத்திருக்கக்கூடியவர்களாக ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற இளைஞர்களை சாலிஹீன்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், வாழுகிற இஸ்லாமிய பெண்களை சாலிஹாத்துகளாகவும், கற்பு பாதுகாக்கக்கூடியவர்களாகவும், ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது கலிமாவுடனும், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த கடனும் இல்லாதவர்களாகவும், யா அல்லாஹ், எங்களுடைய கடமைகளை எல்லாம் நிறைவு செய்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நல்ல அடியார்களில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சுவனத்தினுடைய உயர்ந்த பூஞ்சோலையினுடைய வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த குரானை பிரியப்பட்டு இந்த மஜிலிஸில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோமோ அந்த குரானை நல்ல நண்பனாக எங்களுடைய கபரிலே எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளையில் மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு நிற்கிற போது பெருமானாருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற அந்த பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுகதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த பாக்கியமிக்க மக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய கருத்துக்கள் எடுத்தாளப்படுகிறதோ அந்த இமாம்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தரஜாக்களை உயர்த்துவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை கேட்பவர்களையும் சொல்லுபவர்களையும் இஹ்லாஸோடு உன்னுடைய திருமுகத்திற்காக வேண்டி மட்டும் கேட்கக்கூடியவர்களாக, சொல்லக்கூடியவர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸினுடைய பயனை பொதுவானதாக, ஆமானதாக ஆக்கி தருவாயாக. உலகத்தின் பல்வேறு மூலைகளிலிருந்து இந்த செய்திகளை அல்லாஹ் கேட்கிறார்கள். அத்துணை பேருடைய மனதிலும் உன்னுடைய இந்த கலாமினுடைய ஆட்சி ஆளுமை செலுத்தக்கூடியதாக யா அல்லாஹ் நீயே ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை கியாமத் நாள் வரை பொருந்தி கொண்டு உலகத்தில் எந்த மூலைகளிலெல்லாம் இதுபோன்ற மஜ்லிஸுகள் நடைபெறுகிறதோ அத்துணையும் உன்னுடைய அருப்பெரும் கிருபையினால் யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தமான பார்வையை கொண்டு அத்துணை மஜ்லிஸுகளையும் யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. கண்ணியமிக்க உலமாக்களே, சகோதரர்களே, அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய அருளினால் சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினின் விளக்க உரைகளை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 70 வாரங்களை கடந்து 90 வாரங்களை அடைய இருக்கிற இந்த மஜ்லிஸில் கடைசியாக சூரா யாசினுடைய கடைசி பகுதிகளை அல்லாஹ் நம்மை பார்ப்பதற்கும் அதை விளங்குவதற்கும் அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். கடைசி வாரங்களிலே, கடந்த வாரங்களிலே அல்லாஹு தாலாவினுடைய நியமத்துகளை குறித்து அல்லாஹ் பேசுகிற செய்திகளை நாம் இங்கே பார்த்தோம். அந்த கால்நடைகளின் மூலமாக அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு செய்திருக்கிற உபன்யாசங்களையும், அவனுக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்ற செய்தியையும் இங்கே இறைவனுடைய அருளால் நாம் ஒரு வாய்ப்பாக அதை பார்த்தோம். இன்றைக்கு அதற்கு அடுத்த செய்திகளை தொடர்புடையாக நாம் பார்ப்பதரோடு ஒரு குறிப்பான ஒரு மனோநிலையை, ஒரு குறிப்பான எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய வேத வார்த்தைகளை கேட்கிற போது அல்லது கேட்பதற்குரிய வாய்ப்பு கிடைக்கிற போது ஏதோ இதெல்லாம் தெரியாதவர்கள், புரியாதவர்கள், அவர்களுக்குரிய மஜ்லிஸ் அல்லது தெரியாதவர்களுக்கு இது சொல்லப்படுகிற செய்தி என்ற எண்ணத்தை மனதிலிருந்து எடுத்துவிட வேண்டும். அல்லாஹு தாலா யாருக்கு இந்த மஜ்லிஸை பொருந்தி கொள்வான் என்றால், யாருக்கு தேட்டம் இருக்கிறதோ புரிந்திருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த மஜ்லிஸ். புரியாதவர்கள், இதை விட்டு மஹ்ரூமான ஆனவர்கள், குர்ஆனை விட்டும் குர்ஆனுடைய செல்வங்களை விட்டும் மஹ்ரூமானவர்கள், அவர்களுக்கு ஒரு காலமும் இந்த பாக்கியங்கள் ஒரு காலமும் கிடைக்காது. இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் தெரியாமல் வந்து உட்கார்ந்துருக்கோம், நமக்கு ஒன்றும் விளங்கலை அப்படி இல்லை. வி ஆர் சோசன் பை அல்லாஹ். நாம் அல்லாஹினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு புரிய வேண்டும் என்ற தேடுதலோடு புரிகிற தளத்தில் பயணிக்கிற காரணத்தினால் அல்லாஹு தாலா இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறாங்க. முதல்ல அந்த செய்தியை மனசில் நிறுத்திக்கிட்டு அதற்கு நன்றி செலுத்தியவர்களாக, கடந்த வாரத்தில் சில செய்திகளை பார்க்கிற போது நாம் பார்த்தோம், அல்லாஹு தாலா உங்களுடைய கால்நடைகளில் ஏகத்துவம் எப்படி ஒளிந்திருக்கிறது என்கிற செய்தியை நமக்கு சொல்லித்தந்தான். நீங்கள் அணிகிற அந்த ஷூக்களிலும் பெல்ட்டுகளிலும், நீங்கள் குடிக்கிற அந்த பால்களிலும் அல்லாஹுவினுடைய ஏகத்துவத்தை எப்படி பார்ப்பது என்ற தகவலை அல்லாஹு தாலா தந்தார். அது குறித்தான நிறைய செய்திகளை பார்த்துவிட்டு கடந்த வாரத்திலே முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் சொல்லித்தந்த ஒரு துஆவை இந்த மஜ்லிஸிலே நாம் பார்த்தோம். அல்லாஹ் அதை வாரம் வாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்துக்கு பின்னாலும் கேட்கக்கூடிய அந்த நசீபை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதில் கடைசியாக பார்க்கிற போது ஒரு செய்தியை நான் சொன்னேன். அந்த அல்லாஹு தாலா நிறைய இடங்களில் அஹசன் ஹசன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நல்லமல் என்பதற்கு இன்னொரு வார்த்தையாக அல்லாஹு தாலா ஹசன் அஹசன் என்கிற வார்த்தைகளை பிரயோகிக்கிறான். அப்போ அந்த ஹசன் என்ற வார்த்தை அரபியிலே பார்த்தால் அழகு என்ற அர்த்தம், அதற்கு நன்மை என்ற அர்த்தம் அல்ல. உதாரணத்திற்கு தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு தொழுகையிலும் இமாம் துவா செய்கிறார், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனில் அல்லாஹு தாலா மூமின்களுக்காக வேண்டி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு துவாவை எல்லா இமாம்களும் செய்கிறார்கள். நாம் தனியாக ஓதுகிற தொழுகிற தொழுகைகளில் அந்த துவாவை நாம் கேட்கிறோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, யா அல்லாஹ் எங்களுக்கு அழகை தருவாயாக, துன்யாவில் எங்களுக்கு ஆகிரத்திலும் அழகை தருவாயாக நல்லா கேட்க சொல்கிறான். டிக்ஷனரியை எடுத்து புரட்டி பார்த்தா எவ்வளோ பெரிய டிக்ஷனரியாக இருந்தாலும் இது மட்டும்தான் அர்த்தம், ஒன்லி பியூட்டி. ஹசன் என்று சொன்னால் பியூட்டி. இப்போ இந்த இடத்துல அழகு அப்படின்னு சொன்னால் நல்ல பேரனில் ஒளி போட்டது மாதிரி வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிறது, அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, இன்ஷர்ட்டோடு இருக்கிறது, டை போடுறது, கோட்டு போடுறது, இந்த அழகா, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா வாழ்க்கையை குறித்து பேசுகிற போது குர்ஆனிலே ஒரு இடத்துல சொல்லுகிறான், அல்லதி கலக்கல் மௌத வல் ஹயாத் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல, உங்களுக்கு மரணத்தையும் வாழ்க்கையையும் அல்லாஹு தந்திருப்பதின் நோக்கம் லியபுலுவக்கும் டு டெஸ்ட் யூ, டு எக்ஸாமின் யூ, லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல, உங்களில் செயலால் சிறந்தவர் யார் என்று பார்ப்பதற்காக வேண்டி. உங்களுடைய செயல் நல்ல செயல்களாக இருக்கிறது, அழகு செயல்களாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக வேண்டி. இப்போ இதில் அழகு அப்படின்னு சொன்னால் என்ன, ஒருத்தர் தொழுவும் போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு தொழுகிறாரு, அல்லது நோன்பு வைக்கும் போது அழகான உணவுகளை மேலே அடுக்கி சாப்பிட்றாரு, இதுக்கு பேர் தான் அழகா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த வார்த்தை மட்டுமல்ல, இனி தொடர்ந்து இதே மாதிரி பார்த்தா அல்லாஹு தஆலா நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகிறார். அஹ்சின் கமா அஹ்சன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களோடு நடந்து கொண்டதை போன்று அந்த பியூட்டி அந்த அழகு மாதிரி நீங்க நடந்துங்க. இதுக்கு போன வாரம் நாம் ஒரு அதோட கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். இப்ப குர்ஆன் பேசுகிற நாம் சொல்லுகிற இந்த செய்தி மொத்த குர்ஆனுடைய ஜூஸ். குர்ஆன்ல எந்த பக்கத்தை திருப்பி பார்த்தாலும் கூட நல்லது என்பதற்கு அல்லாஹ் அழகு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதை தவிர இந்த தெர் இஸ் நோ செகண்டரி, நன்மை அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கு. இருந்தாலும் அதிகபட்சமாக அல்லாஹ் பயன்படுத்துகிற குர்ஆனினுடைய அந்த கண்ணாடி, குர்ஆனினுடைய அந்த டிக்ஷனரி நமக்கு சொல்லி தருகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, அழகு அப்படிங்கறத குறித்து அல்லாஹ் பேசும்போது நன்மையான செய்திகளை குறித்து அல்லாஹு தஆலா அழகுன்னு சொல்றான். இப்போ நம்ம டெய்லி கேட்கிற இந்த துவாவுக்கு என்ன அர்த்தம், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். தெரிஞ்சு கேட்கிறோம், தெரியாம கேட்கிறோம், புரிஞ்சு கேட்கிறோம், புரியாம கேட்கிறோம், இதற்கு பின்னுண்டான செய்தி என்ன அப்படிங்கறது தெரியாம கேட்கிறோம். ஆனா அதற்குரிய நன்மைகள் உண்டு. அதே செய்தியையே உள்வாங்கி கொண்டு நான் என்ன என் ரப்பினிடத்திலே கேட்கிறேன் என்கிற அந்த எண்ணம் ததும்ப ததும்ப கேட்கிற போது அதற்குறி கிடைக்கிற ஜவாப் வேறு. சும்மா வந்து ஆஸ்திரேலியாக்காரன் திருநெல்வேலி அல்வான்னு சொல்றதுக்கும் நம்ம திருநெல்வேலி அல்வா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அடிக்கடி என்னுடைய உரைகளில் இந்த செய்தியை உண்டு, ஒரு ஆஸ்திரேலியாக்காரனை கூப்பிட்டு இங்கிலீஷில் திருநெல்வேலி அல்வா எழுதி கொடுத்து அவரும் சொல்லிக்கிட்டே இருப்பார், சொல்லுங்க திருநெல்வேலி அல்வா. ஆனால் நம்மால் கூப்பிட்டு திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சோண்டு ஜலம் இங்கிட்டு வடியும், அல்வாவா அப்படிமா இங்கிட்டு சொல்லு, ஏன் வி நோ த டேஸ்ட். அதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள அழகு. இந்த ரப்பனா ஆத்தினாவுக்கு பின்னாடி இறைவன் ஒழித்து வைத்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு அற்புதமான தகவலை அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தின் மூலமாக நம்மை துவாவாக கேட்க சொல்லுகிறார். இமாம்கள் எழுதுகிற போது இந்த துவாவை குறித்து எழுதுவார்கள், இது ஜாமியான துவா. இந்த துவாவை மாதிரி இனி எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் உலகத்தில் கேட்க முடியாது. இனி ஒரு துவாவை இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இமாம் ஓதினாலோ அல்லது நாம் தொழுகையிலே நாம் தனியாக தொழுகிற போது ஓதினாலோ இந்த மனோநிலை நமக்கு கிடைக்க வேண்டும். இது போன்ற ஒரு துவாவை மனிதன் தலைகீழாக டிக்ஷனரிகளை புரட்டி தானாக எழுதி எந்த வார்த்தையை வைத்து கேட்டாலும் கேட்க முடியாது. இப்படியே தஃப்சீரில் அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. எழுதிட்டு சொல்றாங்க, அந்த இடத்துல ஹசனா அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா. ஹசனா என்பதற்கு மிக சரியான ஒரு பொருள் தஃப்சீர் ரீதியாக எழுதப்படுகிற செய்தி அப்படின்னு கேட்டா, அத்தம் வல் அக்மல், அத்தம் வல் அக்மல் விச் இஸ் ஃபுல்ஃபில்டு அப்படின்னு அர்த்தம். எது முழுமையாக இருக்கிறது, இந்த பெர்ஃபெக்ஷன் சொல்றோம் இல்லையே, இந்த பெர்ஃபெக்ஷன் வாழ்க்கையில நாம் பயன்படுத்துகிற வார்த்தை பெர்ஃபெக்ஷன். இதே மஜ்லிஸ்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனிதனால் எந்த காலத்திலும் எதையும் பெர்ஃபெக்டா செய்ய முடியாது. செய்ய முடியாதுங்கிறது தான் மனிதனுடைய பியூட்டி, அழகே. இவன் பெர்ஃபெக்டா செஞ்சான் அப்படின்னு சொன்னா இவன் நிலைமை வேறாக ஆகிவிடும். அப்ப இவன் அடியான், குறையுடையவன், இவனால முடியாது. ஒரு பெர்ஃபெக்ட் செய்ய முடியும் என்ன அப்படின்னு சொன்னா, தான் மனதில் ஒரு சித்திரத்தை வரைந்து கொண்டு அதையே இதுதான் முழுமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உலகத்துல தேடி இவனாக ஒரு மார்க் போட்டுக்கலாம், நான் முழுமை ஆயிட்டேன்னு. ஆனால் அது முழுமை கிடையாது, இதுதான் உண்மை. இதை குறித்து குர்ஆன் பல இடங்களில் பேசுகிறது. அது உன்னையே ஏமாத்திக்கிறது, சொந்த சுய ஒத்தடம் கொடுப்பதற்காக வேண்டி உள்ள அர்த்தம். என்னுடைய படிப்பு, என்னுடைய காசு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய சமூக அங்கீகாரம், என்னுடைய சோசியல் ஐடென்டிட்டி, இன்னைக்கு அதுதானே மிகப்பெரிய தேவையாக இருப்பது. காசு வந்துருது, சம்பாரிச்சிடலாம், கோடிகளில் புரளுகலாம், ஆனாலும் கூட சோசியல் ஐடென்டிட்டி, ஒரு சமூகத்தில் எனக்குரிய அந்தஸ்து, அதை தேடி மனிதன் பிரயாணித்துக் கொண்டே இருக்கிறான். இவனுக்கு உள்ள இவனே ஒரு பிம்பத்தை வரைகிறான், வரைந்து இந்த இடத்தை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா ஐ எம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அந்த இடத்துக்கு போன பின்னாடி அந்த மனசு விடுறது இல்லை. இது அவனுக்கு அவனே கொடுக்கக்கூடிய ஒத்தடம். இப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்துல கேளு பியூட்டி எது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கு அழகை தருவாயாக. என்ன அழகு? ஆரோக்கிய ரீதியான அழகு. அந்த அழகு எப்படி இருக்க வேண்டும்? இட் சுட் பி பெர்ஃபெக்ட். அந்த துவாவை கேட்கும் போது நாம் இந்த மனோநிலையை அடைய வேண்டும். ஆரோக்கியம் என்பது என் வாலிப காலத்தில் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னுடைய சதைகள் எல்லாம் நல்ல தினவு பெற்று இருக்கிறது, அந்த ஆரோக்கியம் இல்லை.
அரை மணி நேரத்தில் மௌத்தாக போகிறாரு, அப்பையும் சும்மா ஜம்முன்னு இருக்காரு. அவருக்கு வேண்டியதை சாப்பிட்றார். காலையில் எந்திரிச்சு அவருடைய கடன்கள் நீட்டாக கழிகிறது. அவர் நடக்கிறார், அவர் பிடிக்கிறார், அவர் வேலைகளை முழுக்க முழுக்க அவர். இதுக்கு பேர் தான் ஹசனா. மரணப்படுக்கைக்கு முன்னால் வரை நான் முழுமையாக என் வேலையை செய்து இந்த உலகத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் நாடுகிறானோ இதுக்கு பேர் அறையும். அறிவு ரீதியான ஹசனா, எந்த அறிவு என்னுடைய வாழ்க்கைக்கு முழுமையாக வழிகாட்டுகிறதோ அந்த அறிவு எனக்கு வேணும். எம்பிஏ படிச்சிருக்கார், எம்சிஏ படிச்சிருக்கார், இன்ஜினியரா இருக்கார், டாக்டரா இருக்கார், ஆனா வெளி உலக ரீதியாக சமூக பழக்க வழக்கங்களில் ஜீரோவா இருக்கார். அந்த அறிவு வேண்டவே வேண்டாம். வெறும் சர்டிபிகேட்டுக்குள்ள அறிவு நமக்கு வேண்டவே வேண்டாம். என்ன அறிவு வேண்டும்? என் வாழ்க்கையில் முழுக்க முழுக்க எல்லா ரீதியிலும் வெற்றி பெறுகிற. அவர் கோடீஸ்வரருங்க, ஆனா அவர் வீட்டுக்கு வந்தா யாரும் மதிக்க மாட்டாருங்க, அது வேஸ்ட். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லுகிறான். வெளியே அவருக்கு பின்னாடி படைவளம் படபலம், ஆனா மனைவியினிடத்துல மரியாதை கிடையாது, ஜீரோ. மகன் மதிக்க மாட்டார், ஜீரோ. இல்லைங்க, வீட்டில் எல்லாரும் அவரை பயங்கரமா மதிப்பாங்க, ஆனா சொசைட்டி ரீதியா சமூக ரீதியாக அவருக்கு அந்தஸ்தே கிடையாது, ஜீரோ. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? எந்த தளத்தில் நீங்கள் பிரயாணித்தாலும் உங்கள் அளவுக்கு என்ன உண்டோ அதை அடைகிற தன்மை அதான் ஹசன். என்ன அழகான வார்த்தையே அல்லாஹு தஆலா பிரயோஜனம். இந்த துஆவை கேட்கும் போது we should be melt, we should be melt. நம்ம அப்படியே மெல்ட் ஆயிரணும். இதை எவனாலையும் தர முடியாது, நம்மளாலையும் எடுத்துக்க முடியாது. இதை யாராலும் தரவும் முடியாது, நம்மளால எடுக்கவும் முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சைக்காலஜிக்கல் கிளாஸ், நம்மளை நம்மளே எப்படி எவால்வேட் பண்றது, ஏற்கனவே இந்த சப்ஜெக்டை பத்தி சொல்லியிருக்கேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் உலக அங்கீகாரங்களில் சொல்லப்படுகிற செய்தி. ஐக்யூன்னு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தான், அறிவாளிகள்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. இப்போ கொஞ்ச காலமாக ஒரு 20-25-30 ஆண்டுகளாக படித்தவன் தேவையில்லை எங்களுக்கு, அதாவது அந்த இடத்தை சமாளிக்க தெரிஞ்சவன் வேணுங்கிறான். இன்னைக்கு வெளிநாடுகளில் இதுதான் நிலை, எங்களுக்கு ஐக்யூ வேணாம், நீ வந்து கோல்டு மெடலிஸ்ட் வேணாம், நார்மலாக படிச்சிரு, ஆனால் ஈக்யூ, எமோஷ்னல் கோஷன்ட், எமோஷ்னல் இன்டெலிஜென்சி இருக்கிற இடத்தில் ஆளுமை மிக்க ஆளாக உன்னால் இருக்க முடியுதா? நீ அப்ப யூ வில் பி சக்சஸர், நீ தான் ஜெயிக்கிறவன் அப்படின்னு இன்னைக்கு கேட்கிறான். இப்ப இந்த உலகம் இவ்வளவு தூரம் வந்திருக்கு, இன்னும் தாண்டி போக வேண்டி இருக்கிறது, இன்னும் இஸ்லாம் அதை தாண்டி எல்லாம் பேசிடுச்சு. அப்போ இந்த ஆளுமை எல்லா இடங்களிலும், எல்லா மனிதர்களிடத்திலும், மனைவி இடத்திலே, தொழிலிடத்திலே, நாம் வேலை செய்கிற இடத்திலே, எல்லா இடங்களிலும் சமமாக பாவிக்கப்படுகிற, சமமாக நடத்துகிற, அந்த உணர்வுகளை அந்தந்த இடங்களில் வெளிப்படுத்துகிற அந்த தகுதி வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய வார்த்தை ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸன. இப்ப முதலாவது உலகத்தினுடைய ஆரோக்கியம், இரண்டாவது உலகத்தினுடைய வெற்றி, மூணாவது உலகத்தினுடைய படிப்பு, நான்காவது சமூக அந்தஸ்து. இறைவனுக்கு பொருத்தமாக நடக்கிற ஒரு மனிதன், இதுவும் இந்த துவால இருக்கு. இல்லை இந்த துவால சேர்த்தோம், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு முழுமைப்படுத்துவதற்கு தேவையோ அது எல்லாத்தையும் எனக்கு தா அப்படின்னு அர்த்தம். அதனால தான் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இதை விட ஜாமியான, இதை விட ஆழமான கருத்து பொருந்திய இன்னொரு வார்த்தை இல்லை. அதில் அல்லாஹு தஆலா இன்னொரு பொடியையும் வச்சிருக்கான், இன்னொரு அதுக்குள்ள ஒரு செய்தியும் வைத்து சொல்லுகிறான். அடுத்து உடனே நீங்க கேளுங்க, இதை கேட்ட உடனே உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துருவேன், நீ கேட்க கேட்க நான் தருவேன். அதுல எனக்கு அதுல எந்த விதமான சங்கடமும் கிடையாது, பொருளாதார ரீதியாக உனக்கு அந்தஸ்து ரீதி எல்லாம் கிடையாது. இதுதான் உன்னுடைய டிஸ்டினி, இதுதான் உன்னுடைய நோக்கம் அப்படியா அப்படின்னு கேட்டா அதோட இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கமே உன்னுடைய நேரான பயணம், உன்னுடைய நிலையான வீடு, உன்னுடைய நிலையான செல்வம், உன்னுடைய நிலையான பொலியானர்கள், உன்னுடைய நிலையான உணவு, அதுதான் நோக்கம். கை தட்டின உடனே இப்படி வாடான உடனே வருகிற பணியாளர்கள் சுவனத்தில் தேவை, இங்க இல்லைனாலும் சமாளிச்சுக்கலாம், ஆனா அங்க தேவை. அல்லாஹ் சொல்றான், அங்கே விதவிதமான டிசைன்கள் கொண்ட வீடு அங்க தேவை, இங்க இல்லைன்னா பாயில படுத்து கூட தூங்கிக்கலாம், அங்க தேவை. இப்ப இதை எல்லாத்தையும் நீ எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, திரும்ப நீ அதை என்கிட்ட தான் கேட்கணும். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா, யாரெல்லாம் மறுமையில் எனக்கு அழகை தருவாய், என்ன அழகு? மறுமையினுடைய அழகிலே மிக கடைசி அழகு சுவனத்தில் இருப்பது, சுவனத்தில் இருப்பது. அதை தவிர அங்க வேற ஒரு பியூட்டி, ஒரு அழகு, ஒரு முழுமை எதுவும் கிடையாது. அப்ப அதை லேசா என்கிட்ட கேளு, அதை கேளு. அதுதான் உன்னுடைய டிஸ்டினி, உன்னுடைய அதாவது கோல் செட்டிங் பாயிண்ட், உன்னுடைய நோக்கத்தினுடைய கடைசி பகுதி அதுதான். சொல்லிட்டெல்லாம் சொல்றான், அதோட மட்டும் போகுமா அப்படின்னு கேட்டா, இல்ல மறுமைக்கு ரெண்டு பார்ட் உண்டு. ஒக்கீனா அதா பண்ணார், ஒக்கீனா அதா பண்ணார். யாரெல்லாம் நீ சுவனம் கொடுப்பது மட்டும் எங்களுக்கு பெரிய விஷயம் அல்ல, நரகத்தை விட்டு காப்பது பெரிய விஷயம். உலகத்திற்கு ஒரு கேள்வி, மறுமைக்கு ரெண்டு கேள்வி. அல்ல வெயிட்டேஜ பிரிச்சு காட்டுறான். நீங்கள்லாம் வந்து தொழில் சார்ந்தவர்கள், உங்களுக்கு தெரியும் எதில் எந்த பிஸ்னஸில் வந்து நிறைய டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணணும், எதில் நம்முடைய அறிவு திறன்கள் யூஸ் பண்ணப்பட வேண்டும், எது வெயிட்டு கூட அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால அதுக்கு ரெண்டு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க். மறுமைக்கு ரெண்டு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க். அல்லாஹ் அந்த மார்க்கை போட்டு சொல்றான், இனிமேட்டு இந்த துவாவை நீங்க கேளுங்க. இந்த துவாவை கேட்கும் போது உங்களுடைய நாவும், உங்களுடைய காதும், உங்களுடைய கண்ணும், உங்களுடைய இதயமும் அந்த வார்த்தைகளை எடுத்துக் கொள்ளுகிற பாங்கே மாறி போய்விடும், பாங்கே மாறி போய்விடும். அதனாலதான் அந்த இதுல பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல்ட்ட கேட்க சொன்னாங்க, முதலாவது யா அல்லாஹ் திக்ர் செய்கிற நாவு, அல்லாஹும்மா இன்னா அலா திக்ரி ஒசுக்குறி நன்றி செலுத்துகிற மனம், மூன்றாவது ஹுஸ்ன இபாதத்தி த ஃபியூச்சர், த ஃபியூச்சர் பிளான் என்ன இருக்கணும் அப்படின்னா அழகான செயல்கள், அழகான செயல்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு இமாம் எழுதும் போது எழுதுறாங்க, ஈகா உல் இபாத அல வஜிஹில் ஹசனில் மர்தா. இது அவர் அந்த எழுதியிருந்த அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாம் சுய பரிசோதனை செய்கிற இடத்திலே இப்போது நிற்கிறோம். நான் தொழுதுட்டேன் இல்ல இல்ல, எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நோம்பு, நோம்பு வச்சுட்டோம், ஜக்காத்து அல்ஹம்துலில்லா நிறைய கொடுத்துட்டேன் அஜித்து, ஜக்காத்தோட சேர்த்து சதக்காவும் கொடுத்துட்டேன் அஜித்து, ஹஜ்ஜு எத்தனை தடவை அல்லாஹ் பொருளாதார ரீதியாக என்னை முழுமைப்படுத்தி இருக்கிறான், போயிட்டே இருக்கேன், வருஷம் வருஷம் போறேன். ஒருத்தர் சொல்றார், வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போறேன். இந்த இடத்துல அந்த இமாம் எழுதுறாரு, நீ என்ன அமல் செய்யற அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, there is no important what you are doing, one செயல் முக்கியம் அல்ல, வேற என்னங்க முக்கியம், அல் வஜ்ஹில் ஹசனில் மர்தா, நீ யாருக்கு செய்கிறியோ அதை அவன் புரிஞ்சு கொள்வான். அல்லாஹ் அக்பர். ஆனா இமாம்கள் நம்மளாம் சும்மா விட்டுட்டு போல, அல்லாஹு தால திருள விடல இந்த சமுதாயத்தை, அறிவினுடைய மொத்தத்தையும் கொடுத்து விட்டு இருக்கிறார். ஒரே வசனம், ஒரே ஹதீஸ், ஒரே ஆயத் ஒரு மனிதனுடைய டோட்டல் லைஃப் சேஞ்ச் பண்ணும். அடுத்த நாள் அவர் அல்லாஹுவினுடைய வழியாக இருப்பார், அடுத்த நாள் அவர் அல்லாஹுவினுடைய மிகப்பெரியத்திற்குரியவராக ஆகிவிடுவார். ஆக்கணும், ஆக்கும், ஆக்கும், அதான் உண்மை. அப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அலா வஜ்ஹில் ஹசனில் மர்தா, நான் தொழுகிறேன் இல்ல, இந்த தொழுகை என் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா, என் நோக்கம் அதுதான் இருக்கணும். நான் நோன்பு வைக்கிறேன் இல்ல, இந்த நோன்பு என் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா, அவனுக்கு தானே கொடுக்க போறோம், அவனுக்கு தானே சார் கொடுக்க போறோம். ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, இன்னைக்கு நம்மளே பிசினஸ் பண்றோம், டோர் டெலிவரி பண்றோம் அப்படின்னு சொல்றோம், ஒரு சிக்கன் கடை வச்சிருக்காரு. ஒருத்தர் கேக்குறாரு, அவர் ஒரு பாக்கெட்டில் இப்படி அள்ளி போட்டு அதை கசாமுசான்னு கெட்டி, அது மேலே கொஞ்சம் சாலனா ஊற்றி, அது கீழே ஊற்றி, அந்த பாக்கெட்லாம் நனைஞ்சி அப்படி கொண்டு போறாரு. கேட்டவொடனே அவர் பார்த்தவொடனே, என்னையா அது, என்னையா அது கொண்டு வந்திருக்க, போயா தூக்கிட்டு போயா, எனக்கு வேணாம். அதை என்னெல்லாம் டிசைன் பண்ணுறான், உலகத்தில் அற்ப காசுக்காக வேண்டி ஒரு சாப்பாட்டை அரை மணி நேரம் டிசைன் பண்ணுறான். அந்த சாலடை அடுக்கிறதுலேருந்து அதுக்கு ஒரு வகுப்பு நடக்குது, அதுக்கு பாடம் சொல்லி தரப்படுது, அந்த துணியை மடிச்சு வைக்கிறதுல இருந்து அந்த டேபிளுடைய மேனர்ஸ், எட்டிகோட், அந்த டேபிள் எட்டிகோட்டுக்கு தனியா பாடம் நடத்துறான், அந்த கரண்டி எப்படி வைக்கணும்னு சொல்லி தரான். ஒரு துணியால ஒரு 15 ரூபா 20 ரூபா காசு தரத்துக்காக வேண்டி என்ன அழகாக்கி அடுத்தவர்களுக்கு காண்பிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நம்மை படைத்தவன், நம்மை அறிந்தவன், இதயத்தை அறிந்தவன், ஃபுல்லா அங்க வி ஆர் நேக்கட் இன் ஃபிரண்ட் ஆஃப் ஹிம், அங்க மனம்தான் திறந்தது, திறந்து வைக்கப்பட்ட புத்தகம். ஆனா அங்க நிற்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தொழுது 3.5 காயத்து முடிஞ்சு, இந்த தொழுகையை என் அல்லாஹ் ஏத்துக்குவானா, அந்த சிந்தனைக்கு பேர் தான் ஹசன். இப்ப விளங்குது ஹசன்னா அது எந்த ஆழத்தில் அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன நிலைமைகள் அங்கே தேவைப்படணும்? இப்ப ஒருத்தர் ரிசர்ச் பண்றாரு, ஒரு சுய பரிசோதனை பண்றாரு, அவர் நினைக்கிறாரு அல்லாஹ் என் தொழுகையை ஏத்துக்கணும், அவனுடைய மர்தா அவனுடைய சாட்டிஸ்பிகேஷன் ஃபுல் ஆஃப் சாட்டிஸ்பிகேஷன் இருக்கணும் என்னுடைய இபாதத்துல அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன தேவை? இமாம்கள் எழுதுகிறார்கள், அதை விடல, நான் தொழுவே என் தொழுகைக்கு என்ன இருக்குன்னு இல்ல, நான் தொழுகிற தொழுகையை என் ரப்பு புரிஞ்சுக்குவானா, எவனுக்கு அவன் தொழுகிறானோ அவன் ஏத்துக்கிறானா அப்படின்னு நம்மளை நம்மளே சுய பரிசோதனை செய்வதற்கு இமாம்கள் சில வழிகளை சொல்லித் தருகிறார்கள். யாராலையும் யாரையும் சுய பரிசோதனை செய்ய முடியாது. ஒரு இமாம் முக்ததியை பார்த்து நீ தொழுது சரியில்லை சொல்ல முடியாது. ஒரு முக்ததி இமாமை பார்த்து நீ என்ன அப்படி தொழுது அவன் மனசுல என்னையா இருந்துச்சு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஹதீஸ்களில் எழுதுவாங்க, வரலாறுல எழுதப்படும், ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, ரெண்டு பேரும் வந்து நல்ல அல்லாஹுக்கு நெருக்கமாக இபாதத் செஞ்சு பயங்கரமான இதில் இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஒருத்தருடைய மனசை இன்னொருத்தர் படிக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து ஆற்றல் இருந்தது, அவர் மனசில் என்ன ஓடுது இன்னைக்கு சொல்கிறான் இல்லையா, மெயின் ரீடிங் கோர்ஸ் நடத்துகிறான், அது அல்லாஹ் அவருக்கு பொதுவாக தந்திருந்தான். அவர் வந்து நின்னார், தம்பி தொழு வச்சார், வச்சா அவருக்கு வந்து அவர் பார்த்த பெண்ணுடைய சிந்தனை எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவர் பின்னாடி நின்ன அண்ணனுக்கு அடுப்பாயிட்டாரு, என்ன தம்பி தொழுகையில் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தொழுகையை விட்டு வீட்டுக்கு போயிட்டார். அம்மா கேட்டாங்க, ஏன்ப்பா வந்துட்டேன், இல்லை அவன் வரட்டும் அவன் இன்னைக்கு வச்சுக்கோ கச்சேரி, தம்பி வந்தாச்சு இன்னொன்று கேட்டா அவன்கிட்ட கேளுமா இவன் தொழுகையில் எந்த சிந்தனையிலிருந்து தொழுகிறான், அவன் பொம்பளை என்ன வருது அவனுக்கு, அவன் ரோட்டில் பார்த்து அந்த செய்தி வருது இந்த செய்தி வருது, அங்கே இஹ்லாஸை காணலை அல்லாஹுக்குன்னு இல்லை, இவன் என்ன தொழுக தொழுதான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கம்ப்ளைண்ட் இருந்தார். இவர் வந்துட்டார் இமாம் சாப் வந்தோடனே, இப்போ பஞ்சாயத்து நடக்குது, அம்மா நடுவில் உட்காந்து ரெண்டு குட்டி பிள்ளைகளுக்கு பஞ்சாயத்து பண்ணியாது. இந்த அம்மா திரும்ப கேட்டுச்சு, சரிப்பா அவன் பொம்பளையை பார்த்தான் அது ஓடிச்சு மனசில், அவன் மனசை உன்னை யாரா பார்க்க சொன்னான், ஓ மனசுலேயே அல்லாவை காணலையே, ரெண்டு பேருமே மோசம் போயிட்டீல, அப்போ தரஜாக்கள் உயர்வல்ல, அது எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது அந்த அறிவு அப்படிங்கிறது தானே இங்கே செய்தி. அப்போ அது அழகா சொல்றாங்க, அல் மர்தா வல்லதி யல்தஸிம் மின் சாஹிபிஹா அத்தஜர்ருத அம்மா யஷ்குலுஹு அன்ஹு, அழகான வார்த்தையை போடுறார், அல்லாஹுவை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, எவன் பார்க்கறான் எவன் கேட்கறான் எதுவுமே கிடையாது, நான் தொழுது தொழுது எனக்கே இல்லை, நான் தொழுது தொழுது எனக்கே இல்லை, நான் வச்ச நோன்பு எனக்கே இல்லை, அவன் மட்டும்தான் உள்ள நிக்கணும், அவன் மட்டும்தான் அந்த இதயத்தை ஆளணும், அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா முழு உலகமும் காலுக்கு கீழே, முழு உலகமும் காலுக்கு கீழே. அது அழகா சொல்றாங்க, அக்குமல், இந்த பிராக்டிஸ்ல ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லா அவருடைய இபாதத்துகள் பரிபூரணமாக ஆகும், அல்லாஹுவினுடைய அருளால் அது பரிபூரணமாக ஆக்கப்படும். இப்ப இது எப்ப கிடைக்கும், இந்த ஸ்டேஜ நான் அடையிறதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன, இது எங்க கொண்டு போய் விடும், எதை வைத்து இதை அடைவது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான நிலைப்பாடுகளை எழுதுகிறார்கள் கிதாபுகள் எழுதும் போது எழுதுறாங்க. ரெண்டு நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த இடத்தை நீங்க அடைஞ்சிடலாம். முதலாவது நிலை இஹ்லாஸ், ஹசன் அப்படிங்கிறதுக்கு இபாதத்துன் ஹசன, அந்த அவங்க கேட்ட அந்த ஹுஸ்ன இபாதத்தி அப்படின்னு கேட்டார்ல, அந்த ஹுசுன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கும் அந்த இபாதத் அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் எழுதக்கூடிய பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஹுஸ்ன இபாதத் அப்படிங்கிறது முதலாவது இஹ்லாஸ். ஒரு மனுஷன் என்ன அமல் செஞ்சாலும் இது இறைவனுக்கென்று அந்த எண்ணம் வேண்டும், அது பிராக்டிஸ்ல வரணும். ரெண்டாவது அந்த ஹுசுன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இமாம் அழகா எழுதியிருக்கார், முதாபத்துன் நபி, ஒருத்தனுக்கு இஹ்லாஸ் மட்டும் இருந்தா ஒன்னும் இல்லை, நபியினுடைய பின்பற்றுதல் அணு அணுவாக வர வேண்டும். இது ரெண்டும் இருந்தா அந்த அமலுக்கு பேர் ஹுஸ்ன இபாதத். ஒன்னு இஹ்லாஸ் இருக்கணும், ரெண்டாவது நபி இருக்கணும். நபி உள்ள இல்ல அந்த இபாதத்து வேஸ்ட், அந்த இபாதத்துக்கு அல்லாஹ்விடத்துல சுத்தமா மரியாதையே கிடையாது. ஒருத்தர் தானா ஒரு அமல் செய்யறாரு, இது நல்லதுதானங்க, அதை செஞ்சா என்னங்க அல்லாஹ் புரிந்திக்குவான்லங்க இஸ்லாமிய அடிப்படையில் அப்படி ஒருத்தர் சொல்றார், இது நல்ல அமல் தானே, இதை நான் செஞ்சா என்ன, இந்த நல்ல அமலை செஞ்சா அல்லாஹ் புரிந்திக்க மாட்டானா அப்படின்னு கேட்டா, கிதாபுகளில் எழுதக்கூடிய உசூலியீன்கள் என்று சொல்லுகிற நம் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டங்களை கோத்து தந்த அந்த பெருமக்கள் எழுதுவார்கள், நல்லது கெட்டது அப்படிங்கிறது உங்களுடைய அறிவால் ஜட்ஜ்மெண்ட் பண்றது இல்ல. என்னங்க நல்லது கெட்டது அப்படிங்கிறது உன் அறிவால் நீ ஜட்ஜ்மெண்ட் பண்றது இல்ல, இதெல்லாம் நல்லதுயா இதெல்லாம் செய்யுங்க. ஒரு முஸ்லிமுக்கு பெருமானார் காட்டிய நன்மைகள் எதெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அது பூரா நன்மைகள். எதை பூரா இறைவன் ஹராமாக்கினானோ அத்தனையும் ஷர்ரு. இதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டம், அந்த பேசிக் சொல்லுவாங்கல்ல, இதை உள்ளயத்தில் ஏத்திக்கணும். ஏன் அறிவு சொல்லுது இது இப்படி செய்யலாமே இல்ல, என் நபி சொல்லிட்டாங்க எங்க அல்லாஹ் சொல்லிட்டான் இதுதான் நல்லது அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து அதுல பேச்சே கிடையாது, அதுக்கடுத்து அதுல சிந்தனையே கிடையாது. எதெல்லாம் ஏவப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் ஹசனுன் அழகு, எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் கபி அசிங்கம் அஷர், இந்த மனிதனுக்கு கேடு விளைவிக்க கூடியது. இது இஸ்லாம் சொல்லுகிற சட்ட அடிப்படையான செய்தி. இத நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சட்ட வியாக்கியானிகள் எழுதி தருகிறார்கள். ஒரு உதாரணத்துல பார்த்தா இது நல்லா விளங்கும். சயீத் இப்னு முஸய்யப் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், இது ஒரு தாபி, சஹாபாக்களை நேரடியாக பார்த்தவர், பெருமானாருக்கு அடுத்த காலத்தில் வந்த அந்த தாபி, ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வர், ஒரு அறிவாளி, ஒரு ஹதீஸ் கலை வல்லுநர், ஒரு ஃபக்கீஹ், ஒரு குரான், அப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட அந்த சயீத் இப்னு முஸய்யப் ஒரு நாள் சுபு தொழுதுட்டு வெளியே போறார். வெளியே போகிற நேரத்தில் ஒருத்தர் நின்று தொழுதுகிட்டு இருக்கார், பள்ளியில் நின்று தொழுதுகிட்டு இருக்கார். சுபுகு முடிஞ்சிருச்சு, ஜமாத்தை முடிச்சுட்டு அவர் பின்னாடி நின்று தொழுகிறார். ஜமாத்துக்கு பின்னாடி அவர் நின்று தொழுதுகிட்டு இருக்கார். சயீத் இப்னு முஸய்யப் போனவர் கேட்டாரு, இது என்னப்பா இப்படி ஒரு தொழுகையை தொழுகிறிய, சுபுகுக்கு பின்னாடி உள்ள நேரம் வந்து தடுக்கப்பட்ட நேரம், இந்த நேரத்தில் தொழுகக்கூடாதே, நீ வந்து மாற்றமான ஒரு செயலை செய்யறியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். கேட்ட உடனே அந்த மனிதர் பதில் சொல்றார், யாரு அந்த யாரு தொழுதுகிட்டு இருந்தாரோ அவர் சயீத் இப்னு முஸய்யப் கிட்ட பதில் சொல்றாரு, நான் நல்லது தானே செஞ்சேன், நான் தொழத்தானே செஞ்சேன், அல்லாஹ் இதுக்காக வேண்டி என்ன தண்டிப்பானா, தண்டிச்சா தண்டிக்கட்டும். பதில் அழகா இருக்குல்ல, பதில் என்ன பதில், நான் தொழுவதான் தான் செஞ்சேன், தொழுகிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தண்டிக்கணும்னா தண்டிக்கட்டும். இது என்ன, இது அநியாயமா இருக்கு, நான் நல்ல காரியம் தானே செஞ்சேன். இப்படித்தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டான், பிரச்சனை அங்கதான் உருவாகுது. நான் என்ன செய்யறேன், நான் அல்லாஹ்வுக்கு தானே செய்யறேன், நான் வந்து தொழத்தானே செய்யறேன், அது அல்ல அங்க செய்தி. அப்போ அவனுக்கு பாடம் நடத்துறது மாதிரி உலகத்துக்கே ஒரு பாடம் நடத்தினார் சயீத் இப்னு முஸய்யப். அங்க சொல்றாரு, இன் அல்லாஹ் லா யுஅத்திபு அலா ஸலா, ஒரு காலமும் நீ தொழுவதற்காக வேண்டி அல்லாஹ் உன்னை தண்டிக்க மாட்டான். தொழுக அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய கடமை, அல்லது சுன்னா, அல்லது நஃபில், இறைவனுடைய அவனுடைய பிரியமான ஒரு மனித நிலைப்பாட்டில் ஒரு நிலை தொழுகையிலே நீ இருப்பது. இன்னல்லாஹ லா யுஅத்திபு, ஒரு காலமும் உன்னை தண்டிக்க மாட்டான். ஆனால் வலாகின் யுஅத்திபு முகாலஃபத சுன்னா, யுஅத்திபு முகாலஃபத சுன்னா, பெருமானார் செஞ்சதுக்கு மாற்றமா நீ செஞ்சே அப்படின்னு சொன்னா அங்க உதவு உண்டு. நீ தொழுதுக்கு உதவ இல்ல, பெருமானார் மாதிரி நீ இல்லங்கிறதுனால. அப்போ முதாபாத்து நபி, ஃபாலோ அப் ஆஃப் த ப்ராஃபட் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சட்டங்களில் ஒன்று. நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கறதல்ல, பெருமானார் செஞ்சிருக்காங்களாங்கிறது தான் நமக்கு அடையாளமும் நிலையும். தொழுக வந்துட்டோம், நம்ம தொழுகிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் யார்கிட்ட கேட்டாலும் 25 வருஷம் தொழுகிறோம், 30 வருஷம் தொழுகிறோம், 40 வருஷம் தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே சர்வ புகழும், அந்த பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கான். ஆனால் தொழுகையில நிற்கும் போது எந்த செயலை செய்தால் என்னுடைய தொழுகை முறியும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பது ஒரு மூமினுடைய, முஸ்லிமினுடைய, இன்னும் சொல்ல போனா ஒரு தொழுகையாளியினுடைய கடமை. எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும், இந்த செயலை செய்தால் என்னுடைய தொழுகை முறியும். ஒருத்தர் தெரிஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னா இட் இஸ் குட், இட்ஸ் குட். சரி, தொழுகைக்கு முன்னால் ஒது செய்கிற போது எந்த செயலை எல்லாம் நான் செய்ய வேண்டும், எதை விட்டால் என்னுடைய ஒழு முறியும் அப்படிங்கக்கூடிய சட்டம் தெரிஞ்சிருக்கணும். ஒதுவில் எது ஃபரழு, எது அவசியமாக செய்யணும், அதை விட்டுட்டா என் ஒது போயிடும் தெரிஞ்சிருக்கணும். ஒதுவில் எது சுன்னத்து, அது செஞ்சா அந்த ஒது அழகாக்கப்படணும், அது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒதுவில் எது முஸ்தஹப்பு, ஒதுவை எது பரிபூரணமாக ஆக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு அறிஞருடைய ரெண்டு ரக்காயத்தும் ஒரு அறிஞர் இல்லாதவருடைய முழு இரவு தொழுகைக்கும் சமமானது. ஒரு அறிஞருடைய ரெண்டு ரக்காயத்துகளுக்கும் ஒரு அறிஞர் அல்லாதவர் அல்லது மார்க்கம் விளங்காதவருடைய முழு இரவு தொழுகைக்கும் சமம். உடனே கேட்கலாம், இது என்ன அநியாயமா இருக்கு? அல்ல அப்படி என்ன, அப்படியா தண்டிப்பான் அவன்? அவ்வளவு மாறுபாடு உள்ளவனா? அவன் நீதவான் இல்ல? அல்லாஹுவை விட இந்த உலகத்தில் யார் நீதவானாக இருக்க முடியும்? அப்ப எப்படி அவன் ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் ஒரு மனுஷனுக்கு எப்படி தர முடியும் ரெண்டு பேரிடத்துல? அப்படின்னு கேட்டா ஒரு சம்பவம் நடந்துச்சு, நடந்ததை கிதாபுகள்ல எழுதுறாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சாரு, அவருக்கு வந்து தொழுதா நிறைய நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லப்பட்டு அதை அவர் செய்யறாரு, இரவு முழுக்க செய்யறாரு. இந்த படித்தவர் இருக்கிறாரே, இந்த தெரிந்தவர் இருக்கிறாரு, அவர் பக்கத்துல படுத்து தூங்குறாரு, இவர் இரவு முழுக்க தொழுதுட்டு கடைசி நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரம் வந்துருச்சு. அப்போ அவர் பார்க்குறாரு, அப்பந்தான் அந்த இமாம் எந்திரிக்கிறார், அவ்வளோ நேரம் தூங்கிட்டார். அப்புறம் ஓய்வு செஞ்சுட்டு வந்து தொழுவ போனார். இந்த தொழுதுகிட்டு இருந்தவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, கேட்டாரு, நான் இப்படி தொழுதுகிட்டே இருந்தேன், இந்த இடத்துல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, இதை இப்படி நான் செஞ்சேன் இல்லை இதை விட்டுட்டேன், இதுக்கு என்னங்க இது, என் தொழுவ கூடுமா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், அடடா வாஜிபு முக்கியமானது, அதெல்லையா நீ விட்டுட்ட, இதை விட்டால் தொழுவே கூடாத, அதை வச்சுட்டு எழுதுவாங்க, இவர் இரவு முழுவதும் தூங்கியதும் இவர் இரவு முழுவதும் தொழுதும் ஒண்ணு. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுகிறது அறிவு தளத்தில் பயணிக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல அறிஞர் அப்படின்னு சொன்னா உடனே மதரசால போய் பட்டம் வாங்கிட்டு வர்றவருங்கிறவர் இல்ல. அப்போ இந்த செய்தியின் மூலமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி, குவான்டிட்டி முக்கியம் இல்ல, குவாலிட்டி முக்கியம். இன்னைக்கு உலகம் சொல்லுது இல்ல, குவான்டிட்டி நிறைய இருக்கு அது முக்கியம் அல்ல, நல்லதாக இருக்கணும். நான் நிறைய இபாதத் செஞ்ச முக்கியம் இல்ல, அது பரிபூர்ணமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது செய்யறார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் போய் ஒரு மதரசால ஓதிட்டு வந்துட்டார், அவருக்கு தெரிஞ்சிருமானா? அப்படிலாம் கிடையாது, ஓதிட்டு வந்தும் தெரியாத ஆள் இருப்பான். நமக்கு முக்கியம் இவர் பட்டம் வாங்கினாரா ஓதுன அப்படிங்கறது இல்ல. ஒருத்தர் எனக்கு தெரியணும், நான் தொழுகிற தொழுகையினுடைய வாஜிப் எனக்கு விளங்கணும், நான் தொழுகிற தொழுகையினுடைய ஒது எது பரிபூர்ணமாக்கும் நான் விளங்கிக்கணும், அவ்வளவுதான் செய்தி முடிஞ்சு. அந்த செய்தியை ஒருவர் உள்ள எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய நிலை அவருடைய இபாதத்துல மனம் பரிபூர்ணமாக ஆகிவிடும். அப்ப இத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிக்கணும், நம்முடைய குழந்தைகளுக்கு குழந்தையினுடைய வயசுலயே அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். ஏதா இதுதான், இதை விட்டுட்டா உங்களுக்கு ஒது கூடாது, இதை விட்டுட்டா தொழுக கூடாது. பிராக்டிக்கல் நாலேஜ், சும்மா அந்த கேள்விப்பட்டு அல்லது அனுபவ ரீதியான அறிவு இல்ல, பிராக்டிக்கலா அவரை ஒது செய்ய வச்சு காட்டி இதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஒது கூடாது, தொழுக வச்சு இந்த தொழுகை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க தொழுக கூடாது என்று சொல்லி கொடுக்க வேண்டும். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன இது, இடம் பொருள் ஏவலை கவனித்து சமூகத்தினுடைய நிலையில் இது எந்த அளவுக்கு முக்கியமானது என்கிற காரணத்தினால் அதை கோடிட்டு காட்டுகிறேன். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுகிறார்கள், யஹ்ருஜு ஃபீக்கும் கௌமுன், யஹ்ருஜு ஃபீக்கும் கௌமுன், ஒரு காலம் வரும் உங்களிடத்திலே ஒரு கூட்டத்தார் வருவார்கள். பெருமானாருடைய மறைவு வாழ்க்கைக்கு பின்னால் இன்றைக்கு 1400 ஆண்டுகளை நாம் கடந்து விட்டோம், ஹிஜ்ரி 1400 வருஷத்துக்கு வந்துட்டோம். இப்ப இங்கிருந்து பார்க்கிறோம், பெருமானார் சொல்லுகிறார்கள், காலம் போக போக ஒரு கூட்டம் உங்களிடத்திலே வரும், உங்களுடைய தொழுகையை அவர்கள் கேவலமாக கருதுவார்கள், அவங்க உங்களோட தொடமாட்டான். இது இந்த ஹதீஸ் புக் பேர் எழுதல, அந்த ஹதீஸினுடைய கிதாபில் இந்த தஃப்சீரினுடைய விரிவுரையில் இதை எழுதுறார். உங்க தொழுகையை அவன் வெறுப்பான், நல்ல விளங்கிக்கணும், தொழமாட்டான், உங்க நோம்பு மாதிரி அவங்க நோம்பு இருக்கணும் நினைக்க மாட்டான், வெறுப்பான், என்னையா நீ நோம்பு வைக்கிறன்னு சொல்லுவான். இப்படி ஒரு கூட்டம் வருவான்னு ரசூலுல்லாஹ், நீங்கள் எந்த துறையில் எந்த தளத்தில் பதிவு செய்தாலும் அவர்கள் உங்களை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், அவங்க டிராக் வேற மாதிரி போயிட்டே இருக்கும். இப்படி ஒரு கூட்டம் உங்களோடு வருவான், அவர்களும் இதே வேதத்தை படிப்பார்கள், அவர்களுடைய தொண்டைக்கு கீழே அவைகள் இறங்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மாதிரி ஒரு சமூகத்தை விட்டு அல்லாஹு தாலா இந்த நாம் வாழுகிற இந்த காலத்தில் இப்படி ஒரு சமூகம் உருவாவதை விட்டு அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். தொண்டைக்கு கீழே இறங்காது குர்ஆன். யம்ருகுன மினதீன் கமா யம்ருகு ஸஹமு மினர் ரமிய. அழகா சொல்றாங்க, ஒரு வில்லிலிருந்து இழுத்து பிடிச்ச அம்பு எவ்வளவு வேகமாக வெளியேறுமோ அதே வேகத்தில் மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுவான். மாறி மாறி அல்லாஹ் ரசூல் என்று பேசுகிற வாய் பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்தில் வேற நிலைமைக்கு போயிடும். இப்படி ஒரு கூட்டம் வரும், பி கேர், பி அவர், நீங்கள் உங்களை அதிலிருந்து தத்து பார்த்து கொள்ளுங்கள். ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த நிலைமை, ஏன் தொழுகையே நான் ஜட்ஜ் பண்றது, இங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. ஏன் தொழுகை மாதிரி இவன் தொழுகை இருக்கான்னு நான் ஜட்ஜ் பண்ணி பாக்குறது, ஏன் தொழுகை எனக்கு இல்ல, என்ன படைச்ச ரப்புக்கு, வேற யாருக்கும் காட்டுறதுக்கு நான் தொழல் இல்ல. அல் மர்தா அல் ஹசன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அல் ஹசனுல் மர்தா லில் ரப், என்னை படைத்த இறைவனுக்கு. யார் பார்த்தாலும் சரி, யார் கூடுதல் குறைவு சொன்னாலும் சரி, அது அழகா இருக்குன்னு சொன்னாலும் சரி, அது அழகில்லைன்னு சொன்னாலும் சரி, அடுத்தவர்கள் தொழுகிற தொழுகையையும் சேர்த்து நான் இப்படித்தான் நினைப்பேன். அவை எனக்கு தொழல, அவ அல்லாஹ்வுக்கு தொழுது. அதுக்குன்னு தப்பா தொழுதா கேட்க கூடாதா, அப்படி இல்லை. அப்ப அவருக்கு திருத்தி கொடுக்கணும். ஒருத்தர் தெரியாம ஒருத்தர் தவறு செய்யறாரு தொழுகையில, சொல்லிக் கொடுக்கலாம். தீன்ல மற்ற எல்லா காரியங்கள்ல எங்கெங்கெல்லாம் தவறாக நடக்கிறதோ அவருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். வெறுப்புங்கிறது கூடாது. அடுத்தவர்களுடைய நிலையை வெறுக்கிற, அந்த இபாதத்தை வெறுக்கிற மனோநிலை இஸ்லாத்திற்கு இடம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இவருடைய எல்லா செயல்களும் அல்லாஹுக்காக வேண்டி உள்ளது. என் எல்லா செயல்களும் அல்லாஹுக்காக வேண்டி எப்படி இருக்கிறதோ அது மாதிரிதான் அவருக்கு. இந்த செய்தியை தான் ஹசன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு விளக்கமாக எழுதி தருகிறார்கள். ஹசன் அப்படிங்கிறது, இனி நாம் இந்த துவாவை கேட்கிற போது, ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹசனா கேட்கிற போது, என்னுடைய செயல்கள் என்னுடைய அங்கீகாரத்திற்கு உரியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும். ரெண்டாவது இதுல ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, அமல்களுடைய அழகு அல்லது ஹசன் அப்படிங்கிறது எப்ப வெளிப்படும் அப்படின்னு சொன்னா, பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னமல் அமாலு பில் ஹவாதிம், இன்னமல் அமாலு பில் ஹவாதிம். உங்களுடைய செயல்கள் எதை கொண்டு பரிபூரணப்படும் என்று சொன்னால், அதன் முடிவு நிலையை கொண்டு. எந்த செயலையும் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட வேண்டாம். நீங்க தொழுகிற தொழுகை, நீங்க வைக்கிற நோன்பு எதா இருந்தாலும் சரி, யூ டோன்ட் ஜட்ஜ் யுவர் செல்ஃப். நீனாக உங்களுடைய இபாதத்துகளை நீங்க ஜட்ஜ் பண்ணவே சொன்னாங்க, அல் அமல் இன்னமல்ல அமலு பில் ஹவாதீம், அது முடிகிற நிலையை பொறுத்து தான் அந்த அமல் எங்கே போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது தெரியும். இதற்கு இதே வசனத்தில் ஏற்கனவே நான் சொல்லும்போது போன வாரம் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி தந்தான் குர்ஆனின் மூலமாக, மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்ஸாலிஹ, யார் ஒருவர் நாளை கியாமத்து நாளையில் நல்லதை கொண்டு வருவாரோ அவருக்கு 10 நன்மை. குர்ஆனுடைய வார்த்தைகளை ஆழமாக படிப்பவர்களுக்கு புரியும், யார் அமல் செய்வாரோ 10 நன்மை நல்லா சொல்லவே இல்ல. நல்லா விளங்கணும், 2.5 தொழுதுட்டியா 10 நன்மை அப்படின்னு நல்லா சொல்லவே இல்ல. மன் ஜாஅ பில் ஹஸனதி, கியாமத்துல ஏன்ட கொண்டு வரணுங்கிற அல்லாஹ். பாத்திரத்தை உருவாக்குறது பெரிய விஷயம் இல்ல, பாதுகாப்பாக இதை கொண்டு போக தெரியுமான்னு தெரியணும். சொல்ல வர்றது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தொழுகிறேன் இல்ல, இதை முழுமையாக அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் அதில் குறைவில்லாமல் சேர்க்க தெரியுமா, அதுதான் அங்க கேள்வி. அதுக்குதான் பெருமானார் சொன்னாங்க, ஹவாதீம், உங்களுடைய கடைசி நிலையை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். எந்த செயல்களும் அதனுடைய கடைசி, உலகத்திலே எந்த செயலுடைய ஆரம்பத்தை வச்சு யாரும் ஜட்ஜ் பண்றது இல்ல. உலகத்துல நம்மளுடைய செயல்களுடைய ஆரம்பத்தை வச்சு யாருமே ஜட்ஜ் பண்றது இல்ல, அந்த செயலுடைய முடிவு என்னவோ அதுதான். நேற்று திருச்சியில ஒரு கூட்டம் நடந்துச்சு, அந்த இடத்துல சீரா சீரத்துனுடைய நபி அந்த இதுல பேச கூப்பிட்டிருந்தாங்க. அப்ப சொன்ன இந்த செய்தி இதுதான். இதுக்கு முன்னாடி இந்த வாரத்துல கூட இங்க சொல்லும்போது சொன்னேன், பெருமானார் யாருக்கு வழிகாட்டி, பெருமானார் யாருக்கு வழிகாட்டி, எப்படி வழிகாட்டினாங்க. இன்றைக்கு பலஸ்தீனுடைய அந்த இன்றைக்கு பலஸ்தீன் இஸ்ராயலுடைய தலைநகராக, இஸ்ரேலுடைய தலைநகராக ஆக்கப்பட்டு அது கையை விட்டு போற நிலைமையில் நிக்குது. உலகமே, இஸ்லாமிய உலகமே அழுது புரளுகிறது. போவதே போவதே நம்முடைய நெஞ்சில் எல்லா இஸ்லாமியருடைய நெஞ்சிலும் காயம் ஏற்படுத்திய செய்தி. ஏன்னா நம்ம பார்த்து பெருமானார் தொழுத முதல் கிபிலா, அதுல எல்லா மக்களுக்கும் பங்குண்டு, அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. அதுல கிறிஸ்தவர்களுக்கும் பங்குண்டு, யூதர்களுக்கும் பங்குண்டு, அங்க அவங்க தொழுதிருக்காங்க. கடைசியாக இருந்தது அது இஸ்லாமியர்கள் கொடுக்க. இன்னைக்கு அந்த பள்ளிக்குள்ளே தொழ முடியாத ஒரு சூழல், அங்க அங்க போவே கூடாது. இது ஏன் கையை விட்டு போச்சு? நேற்று இந்த கேள்வி கேட்டேன், இது ஏன் இது கையை விட்டு போச்சு அப்படின்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாறு அங்க சொன்னேன், இஸ்ரேலுடைய 4வது பிரதம மந்திரியாக இருந்த, பிரைம் மினிஸ்டராக இருந்த கோல்டா மியர் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா, அந்த இஸ்ராயல் நாட்டினுடைய முஅஸ்ஸிஸ் என்று சொல்லுகிற அந்த எஸ்டாப்ளிஷர்ல ஒருத்தர் அவர். அந்த பெண்மணி அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய எஸ்டாப்ளிஷர்ல ஒருத்தர். அவளுக்கு இரும்பு பெண்மணின்னு பேரு. அதே மாதிரி த கிராண்ட் மதர் ஆஃப் இஸ்ராயலிஸ், இந்த அம்மாவுக்கு பேரு இஸ்ராயல்களுடைய பாட்டி அப்படின்னு பேர் வைக்கப்பட்டவர். அந்த அம்மாவினுடைய காலத்துல தான் இந்த பலஸ்தீனுடைய பல பகுதிகளை மீட்பதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அந்த அம்மா மேற்கொண்டா. அப்பதான் போன வாரத்துக்கு முதல் வாரம் இங்க சொன்னேன் நினைக்கிறேன், நாடாளுமன்றத்தில் அந்த அம்மா போய் கேட்டப்ப ஆயுதங்கள் வாங்கலாமா வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டான். சோத்துக்கு வழி இல்லை, நீ என்ன ஆயுதத்தை வாங்க போறேன்னா. அந்த அம்மா நேர வீட்டுக்கு போய் அமெரிக்காவினுடைய ஆயுத வியாபாரியை கூப்பிட்டு உடனே ஒப்பந்தம் போட்டு கையெழுத்த போட்டு போயிட்டு வந்துட்டான். மறுநாள் காலையில இங்க பார்லிமெண்ட்ல வந்து அந்த அம்மா பேசிய பேச்சு, இதெல்லாம் வரலாற்று பதிவு. ஒரு காலமும் கோல்டா மேயரை இஸ்லாமியர்கள் மறக்க கூடாது. இன்றைக்கு குதுஸ், இன்றைக்கு பைத்துல் முகத்தஸ் நம்ம விட்டு கையை விட்டு போகுது அப்படின்னு சொன்னா போகுதே இல்ல. ஒரு முஸ்லிமினுடைய ஆழ்ந்த அறிவு, பெருமானாரை உள்வாங்குகிற அந்த தன்மை எந்த அளவுக்கு நமக்கு இருக்கு அப்படிங்கறதுதான் அங்க தகவல். அந்த அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா மறுநாள் காலையில பார்லிமெண்ட்ல வர வந்து சொன்னா, நான் வந்துட்டு நேத்து அந்த ஆயுதல் உங்கள் வாங்கிறது, ஏவுகணை வாங்கிறது, பலஸ்தீனை கைப்பற்றுறதுக்காக வேண்டி உள்ள அந்த போர் தளவாடங்கள் எல்லாத்தையும் வாங்கறதுக்கு அமெரிக்காவோட நான் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா? நான் காலையில் எத்தனை முட்டைகள் நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டேன் என்பதை வரலாறு நினைவு கூறாது. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நான் முட்டை சாப்பிட்டேன் அப்படிங்கறத வரலாறு எழுதாது. என்னுடைய சாப்பாட்டு மேஜையில எவ்வளவு தேன் இருந்துச்சு, எவ்வளவு ஜாம் இருந்துச்சு, எவ்வளவு சீஸ் இருந்துச்சு வரலாறு குறிப்பெடுக்காது. ஆனால் என்னுடைய வெற்றிகளை மட்டும் வரலாறு மிக ஞாபகமாக பதிவு செய்து வைக்கும், அது ஒரு காலமும் போவாது அப்படின்னு பேசின உடனே அத்தனை பேரும் மெல்ட் ஆயிட்டான். சரி போயிட்டு வாங்க, பிரைம் மினிஸ்டர் சொல்றாருன்னு ஒத்துக்கிட்டான். இது ஒரு பக்க தகவல். 1978 அந்த அம்மா மரணம் அடைகிறா. மரணம் அடைஞ்சதுக்கு கொஞ்ச நாளைக்கு பின்னாடி நான் வரலாறை பேசிக் கொண்டிருக்கிறேன், குரான் தான் இருந்தாலும் அது தேவைங்கிறதுக்கு அப்படின்னு சொல்றேன். அந்த வாஷிங்டன் போஸ்ட் என்று சொல்லுகிற அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள்லாம் ஒன்று கூடி அதில் வேலை பார்த்த மூத்த பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் நடக்கிறது, ஒரு இன்டர்வியூ, பிரஸ் இன்டர்வியூ நடக்குது. அதில் ஒவ்வொருத்தட்டையா நீங்கள் சந்தித்த பெரிய ஆளுக, நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த வித்தியாசமான அந்த செய்திகள் தான் ஒவ்வொருத்தட்டையா கேட்டு வரலாம். அப்போ இந்த ஒரு அதில் இருந்த ஒரு ரைட்டர், முன்னாள் எழுத்தாளர், அவர் போய் அந்த அம்மாவை பேட்டி கண்டிருக்காரு. அவர்கிட்ட பேட்டி காண்றான், நீங்க உங்க வாழ்க்கையில சந்திச்சு. அவர் சொல்றாரு, நான் வாழ்க்கையில சந்திச்ச ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி கோல்டா மேயரை நான் வந்து பேட்டி கண்டேன். ஓ அப்படியா, பலஸ்தீனுடைய அசைக்க முடியாத இரும்பு பெண்மணி, அந்த பெண்மணி? ஆம், அந்த அந்த அம்மாட்ட பேட்டி கண்டதுல உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது செய்தி இருக்காரு? அந்த ஆள் யோசிச்சு சொன்னாரு, ஆமா இருக்கு. என்ன செய்தி? அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், இங்க சோத்துக்கே வழி இல்லாம பல பேர் சாப்பாடு நிக்கிற போது இவ்வளவு ஆயுதத்தை நீ வாங்கி குவிச்சிய, இது எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண, அந்த பார்லிமெண்ட்டை எப்படி ஒத்துக்க வச்சேன்னு நான் கேட்டேன். அப்ப அந்த அம்மா என்கிட்ட ஒரு தகவலை சொல்லிச்சு, அது சொல்லும் போதே சேர்த்து சொல்லிச்சு, இந்த தகவலை எக்காலமும் நீ வெளியே சொல்லக்கூடாது, எந்த பயல்ட்டையும் சொல்லக்கூடாது, வெளியே வந்துச்சு உண்டில்லைன்னு ஆக்கிடுவேன்னு பேட்டியில சொல்லிச்சு. ஆனா இன்னைக்கு அந்த அம்மா மூத்தா போயிடுச்சு, அதனால நான் தைரியமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எனக்கு ஏன் ஆயுதங்களை வாங்கி குவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய கல்லூரி காலத்தில் இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் பிட்வீன் ரிலீஜியஸ் என்கிற மதங்களுக்கு உண்டான அந்த ஆய்வுகளை, இடையில் உள்ளான ஆய்வுகளை நான் மேற்கொண்டிருந்தேன். நான் ஒரு யூத பெண்மணி, நான் இஸ்லாத்தை பற்றி, கிறிஸ்தவத்தை பற்றி, மற்ற உலகத்தினுடைய இந்து மதங்களை பற்றி எல்லாம் ஆய்வு மேற்கொண்டேன். அப்போ அந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்வு, நான் பார்லிமெண்ட்லேருந்து வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த இடத்துல நடந்த நான் படித்த ஒரு சம்பவம் பார்லிமெண்ட்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது நினைவு வந்துச்சு. அதனாலதான் இந்த செய்திக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, அது பெருமானாரை பற்றிய தகவல். முகமது ரசூல்லாவை பற்றி ஒரு தண்டமா சொல்றா, முகமது ரசூல்லா எனக்கு இந்த இக்கட்டான நிலைமையில் அவர் தான் வழிகாட்டினாரு. என்ன வழிகாட்டினாரு? அவர் தான் உங்களுக்கு ஆகாத ஆளாச்ச, அவங்க மக்கள் அடிக்கிறதுக்கு தானே இவ்வளவு பெரிய ஆயுதம் வாங்கி குளிச்சு வச்சிருக்கீங்க, அவங்கள தானே உதைக்கிறீங்க நீங்க. ஆமா உண்மைதான், ஆனால் அவர் எனக்கு இக்கட்டான நேரத்தில் அவர் வழிகாட்டினார். எப்படி காட்டினாரு? அந்த அம்மா சொல்லிச்சு, வரலாறு நான் படித்திருக்கிறேன், பெருமானாருடைய கடைசி காலம் மரணப்படுக்கை வீட்டிலே படுத்திருக்கிற போது என்ன பொருள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு உருக்கு கவசம், உருக்கு சட்டை ஒரு யகூதியின் இடத்துல அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. என்ன வாங்கறதுக்காக வேண்டி? பெருமானாருக்கு வரலாறு எழுதலாம், பெருமானாருக்கு எண்ணெய் இல்லை, ஆனால் வீட்டில் எண்ணெய் இல்லை. மௌத்தா போகும்போது வீட்டில் உள்ள அந்த சாப்பாட்டுக்கு ரொட்டிக்கு தொட்டுக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை. சில பழங்களையும் எண்ணெயையும் வாங்குவதற்காக வேண்டி அடமானம் வச்சாங்க நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது அல்லாம ஒரு உருக்கு சட்டையும் சில வாள்களும் வீட்டிலே இருந்தது. இந்த வரலாறை நான் அப்பயே படிச்சிருக்கேன். நான் அப்பந்தான் யோசித்தேன், உணவே இல்லாத ஒரு தலைவர், அவர் வீட்டில் சாப்பாடு இல்லை, ஆனாலும் அவருக்கு உருக்கு சட்டையும் வாள்களும் எதற்கு தேவைப்பட்டன அப்படின்னு கேட்டா, மனிதனுக்கு முதல்ல தேவை சேஃப்டி, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இன்றைக்கு முகம்மது எத்தனை வேளை சாப்பிட்டார், எத்தனை வேளை பட்டினி கிடந்தார் என்பதை வரலாறு நினைவு வைக்கவில்லை. ஆனால் முகம்மது கொண்டாடிய வெற்றிகளை வரலாற்று பக்கங்கள் முழுக்க பதிவு செய்திருக்கிறது. அதுதான் எனக்கு வேணும் அதுதான் எனக்கு இது வேண்டாம். யாருக்கு பெருமானார் வழிகாட்டி? குதுஸ் கையை விட்டு போதுன்னா சும்மா போல சார், குதுஸ் கையை விட்டு போதுன்னா சும்மா போல. நமக்கு இல்லை, நமக்கு எடுத்துக்க தெரியல. அல்லாஹ் சொல்லுகிறான், மா அதாக்குமுர் ரசூலு ஃபகுது, கொண்டு வந்ததை எடுத்துப்பார், அப்புறம் நீ எங்க இருக்கன்னு தெரியும். இங்கே அதுக்கு தான் வழியே கிடையாது. நல்லா பிரியாணி சாப்பிட்றதுக்கும், நாங்களும் வந்துட்டு சண்டை போடுறதுக்கும், நாங்களும் அப்படியே அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு அப்படி உருசிட்டான்னா நம்ம எங்கன்னு நினைச்சுக்கிறான். நினப்புகள் அல்ல, நடைமுறை. கீழே இறங்கி கிரவுண்ட் கிளியாரிட்டியில வேலை பார்க்கறதை பெருமானார் விரும்புகிறார்கள். எவன் பெருமானாரை பிடித்தாலும் அவன் உலகத்துல மேல போயிருவான். அவன் இதுக்கு எதிராக வேலை செஞ்சாலும் சரி. இதர்ச்சனமான உதாரணம் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அதனால அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல் ஆமாலு பில் ஹவாத்திம், பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய அமல்களுடைய நிறைவு கடைசி பகுதியில இருக்கிறது, அது கடைசி தான். ஒரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களிலே ஒருவர் அதிகமான நல்லமல்களை செய்வார் மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி, ஆனால் அவருடைய கடைசி நிலை அவர் நரகவாதியாக போய் முடியும். நரகத்திற்குண்டான அமல்களை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பார், அவருடைய கடைசி நில ஃபீமா பியதி, அவர் காட்டுவதற்காக வேண்டி. ஒஹுவமின் அகலில் ஜன்ன, அவர் சொர்க்கவாதியாக ஆயிரலாம். எத்தனை சஹாபாக்கள், எத்தனை சஹாபாக்கள் தொழாமல் சொர்க்கம் போன சஹாபாக்கள் உண்டு, நோன்பு வைக்காம சொர்க்கம் போன சஹாபாக்கள் உண்டு, ஹஜ்ஜுக்கே போகாம சொர்க்கம் போன சஹாபா. ஒரு சஹாபி வர்றாங்க பெருமானார்கிட்ட வந்து, யார சூழலா இதுதான் எனக்கு உண்மையான மார்க்கம் தெரிஞ்சிருச்சு, நான் என்ன செய்யணும், கலிமா சொன்ன அந்த நேரத்தில் போர் நடக்கும் போது அவர் கேட்டார், நான் போருக்கு போலாம் பண்ணாரு, இல்லப்பா நீங்க வந்து இருங்கலாம் என்ன, இல்ல இல்ல நான் அல்லாஹுக்காக வேண்டி, அந்த ஈமான் அவ்வளவு வலுவா இறங்குச்சு, அல்லாஹுக்காக வேண்டி என் உயிரையும் தத்தம் செய்யற உள்ள போனாரு மௌத்தாயிட்ட. தொடல நோன்பு வைக்கல, அஜிக்கு போல, ஒண்ணுமே செய்யல, டைரக்ட் சொர்க்கம். அவ அந்த அப்ப ஒருத்தன் வாழ்க்கை முழுக்க நல்லமல் புரிந்து கடைசியிலே நரகவாதியாக ஆகுவானா, இது எப்படி, இது வந்து அறிவுக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்கலாம். அதுல பெருமானார் அழகாக சொல்லுகிறார்கள், அது அந்த இடத்துல என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, இன்ன பாவன் நாசி அவஹர லின்நாசி ஜமீலன் வலில்லாஹி கபீஹ. அவஹர லின்நாசி ஜமீலன், பார்க்கறதுக்கு நல்ல பளபளன்னு வெள்ளை சட்டையை போட்டிருந்தாரு, நல்ல பெரிய தாடி வச்சிருந்தாரு, கையில தஸ்பி பிடிச்சிருந்தாரு, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்லாம் சொல்லிக்கிட்டாரு. வெளிரங்கத்திற்கு அல்லாஹுவுக்கு உள்ள அசிங்கமா இருந்தான், வெளியில கோட்டு போட்டிருந்தா உள்ள சாக்கடையாக இருந்தார். அல்லாஹ் கேக்குறது வெளியில இல்ல, அவன் பாக்குறது சாக்கடையா தெரிஞ்சு, அதுக்கு விளக்கம் இது. எபுதூல் இன்ன, அங்க நம்ம இப்ப சொன்ன அந்த நோக்கம் உடையுது. நம் தொழுகை, நம் நோன்பு, நம் வாழ்க்கை எல்லாம் எதுக்கு? அல்லாஹுக்கு. இங்க உடஞ்சு போச்சு, இன்னொருத்தனுக்கு நான் காட்டுறதுக்காக வேண்டிய. அவர் பார்த்த உடனே என்ன தொழுகையாளின்னு நினைக்கணும், நான் நோன்பு வச்சுட்டேன்னு நினைக்கணும், எல்லாமே போச்சு. எல்லாமே போச்சு. பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், உங்கள் கடைசி நேரம் தான் உங்களை நிர்ணயிப்பது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ கொடி கட்டி வாழலாம், கோடிகளில் புரளலாம், என்ன வேண்டாலும், நீ ஆடாத ஆட்டங்கள் உண்டா உலகத்துல பார்த்திருக்கமா இல்லையா? என்ன ஆட்டம் ஆடுனா, எப்படி ஆட்டிட்டான்ல, அதை யார் தீர்மானிப்பது? பெருமானார் கேட்டாங்க, யார் தீர்மானிப்பது? எந்த பயனாலையும் முடியாது. அந்த ஹவாத்திம்கள் தான் உங்களை முடிவு செய்யும். போன ஜனாசாவை பார்த்து இவர் யாருங்கன்னு கேட்டாங்க, இவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் சொர்க்கத்துக்காரன்ட்டாங்க ரசூல்லா, ரொம்ப மோசமானவன் நரகத்துக்காரன்ட்டாங்க ரசூல்லா, எப்படி அல்லாஹ் அந்த மனோநிலையை தந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்கள் கடைசி நிலைமையை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படி பார்த்துக்கிறது? அதுக்கும் பெருமானார் சொல்லி தருகிறார்கள், அல்லாஹும் மஜ்அல் கைர உம்மரி அகரா وخير املي خواتيما وخير ايامي يوم القاك فيه يا الله ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் கேளுங்க, اللهم اجعل خير عمري اخرا, يا الله என்னுடைய வயதிலே நல்ல ஆரோக்கியமான சிந்தனையோடு புத்தி பெறலாமல் நல்ல என்னுடைய செயலை செய்கிற வயதாக என் கடைசி காலத்தை ஆக்கிதா. வாலிபம் அல்ல, என் கடைசி காலம். வாலிபத்தில் எல்லாம் நல்லா தான் இருப்பான்னு எல்லாவங்களுக்கும் தெரியும், அது முறுக்குகிற உடல், என்ன உடல், ரத்தம் சூடாக இருக்கிற நிலை, எல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா கடைசி நிலைமை, இவர் எந்த படுக்கையில் இருப்பார் யாருக்கும் தெரியாது. அல்லாட்டுக்கள் என் வாழ்க்கையில பெஸ்ட் பகுதி எதுன்னா என் கடைசி காலமா இருக்கும். என்னுடைய செயல்களில் நல்ல செயல் என்னுடைய கடைசியாக இருக்கட்டும். நீங்கள் எந்த செயலில் இருக்கும் போது மரணம் அடைகிறீர்களோ நீங்கள் அப்படியே எழுப்பப்படுவீர்கள். புரிஞ்சு போச்சு, நீ என்ன செயல்ல மரணம் அடைகிறீர்களோ நீங்கள் அப்படியே. அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, களிமாவோடு மௌத்தாயிருங்க. ஒருத்தன் களிமா சொல்றதுக்கு முன்னாடி எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கிறான், என்ன என்னமோ செஞ்சிருக்கிறான். பெருமானாரிடத்திலே வந்து சொல்லாத சஹாபாக்கள், யாரா யார சொல்ல, நாங்க அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம், நீங்கள் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன உடன் பிறந்த பாலகன் எல்லாம் அழிச்சிட்டான். அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தை தான், இது உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு அல்ல, இது உலகத்துக்கு ஸ்டேஜ் போட்டு காமிக்கிறதுக்கு அல்ல, உனக்கும் உன் ரப்புக்கும் உள்ளது, உனக்கும் உன் ரப்புக்கும். ஒரு பெரிய செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, பெருமானார் மட்டும் அல்லாஹுதான் உங்க ரப்பு அப்படின்னு சொல்லி இருந்தா சவுதி அரேபியாவில் கொடி கட்டி வாழ்ந்திருப்பாங்க. என்ன ஏற்கனவே அவன் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தான், இந்த உலகத்தை வானத்தை பூமியை படைத்தது யார் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் தான் படைச்சான்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தா, எல்லாருக்குமே தெரியும், அது புது செய்தி அல்ல, அது புது செய்தி அல்ல. அல்லாஹுதான் உங்கள் ரட்சகன் அப்படின்னு சொல்லியிருந்தா பெருமானாரோடு சேர்ந்து அவர்களை தூக்கி பிடிப்பதற்கு கோடான கோடி பேர் வந்திருப்பான். ஆனா அவங்க முதல்ல சொன்ன வாசகமே என்ன, லா இலாஹா, லா இலாஹ், இலாஹுகள் கிடையாது. பெரியார் பேசின மாதிரி பேசின பெருமானார், உலகத்தில் எந்த பயலும் கடவுள் கிடையாது, கடவுளே கிடையாது. ஏன் ஏன் அந்த வார்த்தை அவ்வளவு பாதிப்பாச்சு? அது ஒரு போதை, அது ஒரு போதை. மனுஷனுக்கு எதெல்லாம் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுமோ, எதெல்லாம் இவனுக்கு பிடிப்பதற்கு வருமோ, எதெல்லாம் இவனுக்கு இவனுடைய மனசுக்கு இதை போயிட்டா அப்படி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறானோ அதெல்லாம் ஒரு போதை. அதையெல்லாம் அது கடவுளாக ஆக்குவதற்கு சித்தரிப்பதற்கு காட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு காலம் வாலிபம் ஒரு போதை, அது கடவுளாக தெரியும். ஒரு காலம் பொருளாதாரம் போதை, அது கடவுளாக தெரியும். சொல்றானா இல்லையா, காசு தான் கடவுளியா அப்படின்னு சொல்றானா இல்லையா, காசே தான் கடவுள், அது கடவுளுக்கும் தெரியுங்கிறான். அவன் அவன் பெரிய ஆளா இருப்பான் போலுக்கு, அப்படி அல்ல. அப்போ இந்த போதையை அறுத்தாங்க, கீழே இருந்து அறுத்தாங்க, இந்த போதை எதுவுமே கிடையாதுடா. அப்படி மக்கா தலைகளாச்சு, கூட இருந்தவன் சொந்தக்காரன், முன்னாடி உள்ள பின்னாடி உள்ள கள்ள கொண்டடிச்சான், வேற மாமிசி இதை தூக்கி போட்டான், குடலை தூக்கி போட்டான், ஊரை விட்டு ஓடியான விரட்டினான். எதுக்கு? அந்த போதையை அறுத்ததுக்கு. அதுதான் பிரச்சனை. அது கை வைக்கல, முழு அரபிய தேசமும் பெருமானாருடைய காலடியில வந்து விழுந்துரு, காலடியில வந்து விழுந்துரு. அப்போ அந்த வேலையை மிக நுட்பமாக பெருமானார் செஞ்சாங்க. முதல்ல உங்க உள்ளத்துல உள்ளதை பூரா எடுங்க, இந்த போதைகள் அல்ல, இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். உங்களுடைய இறைவன் அழியாதவன், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு மறைவில்லாதவன், அவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான், உங்களை படைத்து வளர்த்து உங்களை ஆளாக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்றவன், அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையான்னு சொன்னான். அப்போ அந்த செய்தியைத்தான், கடைசி நேரத்தில் ஒருவருக்கு அந்த மனோநிலை வந்து விட்டது என்று சொன்னால் அவருடைய முழு வாழ்க்கையினுடைய நிலைமையும் மாறிப்போகும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது அல்லாஹு தஆலா இந்த சுக்குர் அஃபலா யஷ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்துவதில்லையா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வத்தஹது மின் தூனில்லாஹி ஆலிஹா, வத்தஹது மின் தூனில்லாஹி ஆலிஹா லஅல்லஹும் யுன்சரூன். அவர்களுக்கு மாட்டை கொடுத்து மாட்டிலேருந்து அல்லாவை பாடுறான்னு சொன்னான்ல, மாட்டிலேருந்து பார்க்க தெரியாதுன்னா பாலை கொடுத்து பாலை குடிச்சிட்டு அல்லாவை பாருன்னு சொன்னான், அதையும் பார்க்க தெரியல. பெல்ட்டை கொடுத்து ஷூவை கொடுத்து இப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா அல்லாஹ் கொடுத்து அல்லாவை பாரு அல்லாவை பாருன்னு சொன்னான். இந்த உலகத்தில் யாராலும் கொண்டு வர முடியாத செய்திகளை கொடுத்து விட்டு அல்லாஹ் சொன்னான் எனக்கு நன்றி செலுத்து. உடனே அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அட அவன் நன்றி செலுத்துறான் செலுத்தாமல் இருக்கிறான் அது கூட பிரச்சனை இல்லை. வத்தகது வத்தகது, தே ஹாவ் சூசன், அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள், அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஆக்கி கொண்டார்கள். மின் தூனில்லாஹி ஆலிஹா, அல்லாஹ் அல்லாததை அவர்கள் தெய்வங்களாக ஆக்கி கொண்டார்கள். அவன் சொன்னதுக்கு அவன் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்த, இந்த உலகத்தில் அவன் கொடுத்த ஆரோக்கியம் செல்வம் அறிவு இந்த இதற்கெல்லாம் நன்றி செலுத்தணும், அது ஒரு கடமை. நன்றி செலுத்தாதது மட்டுமல்ல, அவனுக்கு எகெயின்ஸ்டான நிலைப்பாடு, கொடுத்தவனையே மாத்தி சொல்றான். அல்லாஹ் அல்லாத மற்றதை அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் தெய்வங்களாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹும் அவங்க நோக்கம் என்ன தெரியுமா, வாட் இஸ் த காஸ், அவங்க அப்படி ஆக்கிக்கிட்டதனுடைய நோக்கம் என்ன எல்லாம் கேட்கிறான். அப்படி அவங்களை கொண்டு போனதனுடைய சிந்தனை என்ன, அல்லாஹும் அவர்கள் உதவி செய்யப்பட வேண்டும் என்கிற காரணத்தினால். என்னத்துக்கு உதவி செய்யப்படணும், இதற்கு விளக்கம் எழுதுகிற முஃபஸ்ஸிரீன்கள் அழகாக எழுதுகிறார்கள். எதுக்கு உதவி, எதுக்கு உதவி, வேறு எந்த உதவியும் இல்லை. இங்கிருந்து நான் ரொம்ப வந்து தாழ் குலத்தில் பிறந்தவன், அல்லது நான் ரொம்ப மோசமானவன், நான் பாவம் செய்கிறவன், என்னால் அல்லாட்ட போக முடியாது, அதனால இடையில ஒருத்தரை சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன்னா என்ன கேட்டான், என்னால டைரக்டா போக முடியாது சப்போர்ட்டா வச்சுக்கிறேன்னா, மின் தூண் இல்ல என்சுரூன், அவங்க உதவி புரிவாங்க. சரி, ரெண்டாவது கருத்தை எழுதுகிறார்கள். இங்க மட்டும் உலகத்துல எப்படின்னா, இல்ல இல்ல மறுமையிலையும் போய் இவர் நல்ல ஆளுங்க மந்திரி மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, அல்லாட்ட இவர் நல்ல மனுஷன் இவர் சொர்க்கத்துக்குள்ள விட்டுருங்க அப்படின்னு அவர் சொன்னா அவனெல்லாம் சொர்க்கத்துக்குள்ள விட்டுருவான்னு இவனா நினைச்சுக்கிட்டான். அல்ல கேக்குறான், பெத்த தாயை விட வேறு யாரு, யாரை பெத்த தாயை யாரை வைத்து நீ சமாதானப்படுத்த பார்க்கிறாய், படைத்து உன்னை ஒவ்வொரு கட்டமாக வளர்த்து உன்னை ஆளாக்கி உன்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் சந்தோஷம் அடைந்து நான் உருவாக்கிய ப்ராடக்ட் என்னுடைய கிரியேஷன் இது அப்படின்னு உன்னை பார்த்து பார்த்து உன்னுடைய தாயினுடைய வயிற்றில் வளர்த்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை உருவாக்கி உன்னை ஒரு பெரிய நிலையில் அடைய வைத்திருக்கிற அவனை விட்டு போட்டு இன்னொரு பொருளை வச்சுக்கிட்டு நீ பேச அப்படின்னா, ஒரு அம்மாட்ட போய் ஒரு பிள்ளை என்ன செய்து ரெண்டு பேருக்கும் சண்டை, இன்னொருத்தனை வச்சு நீ போய் எங்க அம்மாட்ட சமாதானப்படுத்த, அந்த அம்மா எவ்வளவு டென்ஷன் ஆகும், அந்த அம்மாக்கு எவ்வளவு மனக்குறை வரும். ஆயிரம் தான் இருந்தாலும் நான் பெத்த பிள்ளை, நான் அடிப்பேன், நான் சேர்ந்துக்குவேன், நீ யார இடையில வந்து பஞ்சாயத்து பண்றது கேட்பாளா இல்லையா, ஒரு சாதாரண மனிதன். 70 தாயை விட அன்பு செலுத்தக்கூடிய அல்லாஹ், அப்ப எப்படி பார்ப்பான் அந்த கிரியேஷனை, கிரியேஷன் எப்படி பார்ப்போம், அது யாராக இருந்தாலும் சரி, அதுல முஸ்லீம் காபிர் அவர் இவர் எந்த வித்தியாசமும் கிடையாது, எல்லாமே அவனுடைய கிரியேஷன். அந்த ஆசையோடு பார்க்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு இவன் கொடுக்கிற மரியாதை, மின் தூனில்லாஹி ஆலிஹதன் லா அல்லாஹும் யுன்சரூன், அவர்கள் உதவி செய்வார்கள் என்ற நோக்கத்தில் அவன் போய் அதை தேர்ந்தெடுத்து கொண்டான். அப்படி உதவி செய்ய முடியுமா அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொன்னான், லா யஸ்ததீஊன நஸ்ரஹும், அவர்களால் உதவி செய்ய முடியாது. ஓஹும் லஹும் ஜுந்தும் முஹ்பரூன், அவர்களே நாளைக்கு மறுமை நாளையில் இவர்களுக்கு எதிராக சாட்சியிலே வந்து நிற்பார்கள். கூடாரம் வேற இடத்துல இருக்குங்கிற அல்லாஹ், யாரை இவர்கள் கடவுளாக நம்பினார்களோ அந்த கூடாரம் வேற இடத்துல இருக்கும். இவர்களுக்கு இங்கேயும் உதவி கிடையாது, நாளை மறுமையில மந்திரி மாதிரி வருவார்னா அங்கேயும் இல்லைங்கிறான். அழகான வசனத்திலே அல்லாஹு தஆலா அந்த தௌஹீத் ஷிர்க் அப்படிங்கறத குறித்து மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறார். இப்போ எதை தேட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இடைப்பட்ட பொருட்களாக ஆள்களையோ பொருளாதாரத்தையோ நீ நிர்ணயிக்காதங்கிற அல்லாஹ் சூரா யாசினுடைய ஆரம்பத்தில் சூரா யாசீனை போன்று தௌஹீதை சொல்லித் தருகிற, அல்லாஹுவை சொல்லித் தருகிற, மறுமையை சொல்லித் தருகிற இன்னொரு சூரா கிடையாது. அதனாலதான் டெய்லி ஓதுங்க பெருமானார். சும்மா ஓதாத, தம்முல் தம்முல், அதுல நல்ல எக்ஸ்பர்ட்டா உள்ள பூந்து ஓதுங்க. அதுல என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. நீ காலையில நீ அதை ஓதிட்டேன்னா மறுநாள் காலையில வரையும் உன்னுடைய ஈமான் அப்படியே ததும்பி நிற்கும். உன்னுடைய ஈமான் ததும்பி, உன்னுடைய அமல்களில் நேரடியாக நீ அல்லாஹுவை காணுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். யாசின் சும்மா இல்ல, அது இல்ல. எப்படி மனிதனுக்கு இதயமோ அப்படி குர்ஆனுக்கு இதயம். சும்மாவா பெருமானார் சொல்லியிருப்பாங்க? அந்த இதயம் என் இதயமாக ஆக வேண்டாமா? குர்ஆன் இதயம் என் இதயமாக ஆக வேண்டாமா? குர்ஆன் பேசுகிற மொழியாக என்னுடைய கைகளும் கால்களும் ஆக வேண்டாமா கேக்குறான் அல்லாஹ். அப்ப இதனுடைய ஆயத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு என்ன வேணும் உலகத்துல, உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னு சொன்னா எதை கொண்டு வேணும்? ஒத்தக்கும் அபைன ஐதீக்குமமா கல்பக்கும், அவர்கள் பயந்து கொள்ளட்டும், அவர்களுக்கு முன்னாடி உள்ளதையும் பின்னாடி உள்ளதையும் அவர்கள் பயந்து கொள்ளட்டும். அந்த அறிவு தான் அவனுக்கு, அந்த அறிவு தளம் அவனுக்கு உதவி செய்யும். உலகத்தில் வேற எந்த பொருட்களும் உதவி செய்யாது. அவனுடைய அறிவுத்தளம் அதை எவ்வளவு விசாலமாக வளர்த்தெடுத்திருக்கிறானோ அது அவனுக்கு கண்டிப்பாக அவனுடைய பாதையை மிகச் சரியாக காட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தினுடைய முன்னால் நமக்கு சொன்னான். இதுல விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் மிக அழகாக எழுதுகிறார்கள். சில மக்கள் நினைத்துக் கொண்டார்கள், இந்த வத்தகது மின் தூன் இல்லாஹி ஆலிஹா. இதுல ஒரு நல்ல செய்தி எழுதுறாங்க. தூன் இல்லா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, வித்தவுட் அல்லான்னு அர்த்தம், எக்ஸப்ட் அல்லான்னு அர்த்தம். இவன் அல்லாவை கொண்டு வந்து அதுல சேர்க்கவே இல்லை. இதுல இது ஷிர்க் அப்படிங்கக்கூடிய வார்த்தையே அல்ல. ஷிர்க் அப்படின்னு சொன்னா அல்லாஹுக்கு இணையாக இன்னொரு பொருளை கொண்டு வந்து வைப்பது, படைத்தவனுக்கு இணையாக இன்னொன்றை கொண்டு வந்து வைப்பது. இவன் அதெல்லாம் செய்யல, அதையும் தாண்டிட்டான், அதையும் தாண்டிட்டான். என்னன்னா அல்லாஹ் ரொம்ப புனிதமானவன், அவன் ரொம்ப மேல ஒசத்தி, அதனால மின்தூன் அல்லாவை விட்டுட்டு மற்றவைகளுக்கு பின்னால் போக ஆரம்பித்தான். அவைகளை கடவுளாக இவன் தேர்ந்தெடுத்து கொண்டான். சிலையாக இருக்கலாம், விக்ரமாக இருக்கலாம், காசா இருக்கலாம், பணமா இருக்கலாம், சிந்தனையா இருக்கலாம், சமூக அங்கீகாரமா இருக்கலாம், அவனுடைய படை பலம் இதெல்லாம் இருக்கலாம், எதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதெல்லாம் இறை போதைகள். மின்தூன் இல்லா அந்த இடத்துல அல்லாஹ் அழகா சொல்றான். அவன் அல்லாவை அதுல கொண்டே வரலங்க. தௌபீஹ் கேவலப்படுத்துவது, கேவலப்படுத்துறது. படைச்ச நான் இருக்க நீ இன்னொரு படைப்பினத்தை தேடித்திரிய, எவ்வளவு மோசம். அந்த ஆயத்து கேக்குது, எவ்வளவு மோசம். ஒரு லேசான சிந்தனை இருப்பவனுக்கு கூட விளங்குமே, ஒரு லேசா புரியறவனுக்கு கூட புரிஞ்சிருமே. பா நீ உலகத்தை பார்த்தன்னா, இந்த உலகத்தை அல்லாஹ் ஒரு சூட்சமமா வச்சிருக்கான். என்ன தெரியுமா, இந்த உலகத்தினுடைய சூட்சமம் ரகசியம் எதுல தெரியுமா இருக்கு? மனிதனை தவிர மற்ற எல்லா பொருட்களையும் பார்த்து நம்ம என்ன செய்யறோம்? அது அக்ரிணை, அது அறிவில்லாதது, அஞ்சறிவு படைத்ததுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாடு ஆடு அஞ்சறிவுங்க, அதுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, சிந்திக்க தெரியாது. அது மரம் செடி கிடையாது, அதெல்லாம் ஒரு அறிவு. பரப்பன அது ரெண்டு அறிவு, ஊர்வன மூணு அறிவு. இப்படி நம்மளா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உலகத்தில் மனிதனை தவிர மற்ற எல்லாமே அறிவுடையது. இந்த உண்மையை நான் சொல்ல குர்ஆன் சொல்லுது. மனிதனை தவிர மற்ற எல்லாமே உலகத்தில் அறிவுடையது. மனுஷன் மட்டும்தான் அறிவு இல்லாம, எந்த ஆட்டுக்குட்டியாவது பிறந்த கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா பால் இருக்கு, அல்லது கொஞ்ச நேரத்தில் நீ இதைத்தான் சாப்பிடணும், எத்தனை வருஷமா சொல்லி கொடுத்து எந்த ஆட்டுக்குட்டியாவது புள்ள திங்குது? ஏதாவது ஆட்டுக்குட்டி அல்லது மாடு கண்ணு போட்ட பின்னாடி ஒரு கிலோ கறியை கொண்டு போய் ஒருத்தர் வைக்கிறார். எந்த யார்கிட்ட வேண்டாலும், எந்த ஆட்டுக்குட்டிட்ட பண்ணாலும் போய் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் தெரியாது, அதுதான் புதுசா உலகத்துல வந்திருக்கே. உடனே கறியை கொஞ்சம் தின்னு பார்த்துட்டு இது நல்ல கறியா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆடாவது மாடாவது கறியை தின்னு இருக்கா? அது இலதெல்லாம் வைக்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் அம்மா கூட எப்படி நிக்கும், அதை எப்படி வச்சு விடும், கொஞ்சம் பாலை குடிக்கும், அப்புறம் போய் அதான் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது வேலையை அது பார்த்துக்கு, எது திங்கணும் அதுக்கு தெரியும், எது திங்க கூடாது அதுக்கு தெரியும், எல்லாமே இன்பில்ட். எந்த சிங்கக்குட்டிக்காவது போய் ஒரு கெட்டு புல்லு நிறைய வச்சு அது பறந்த உடனே தின்றாணி அப்படின்னு சொன்னா, எந்த சிங்கமாவது உலகத்துல சாப்பிட்டுருக்கான்? அதுக்கு நம்மளை எது சாப்பிடணும்னு தெரியும். நான் அடிக்கடி குர்ஆன்ல உள்ள ஒரு வார்த்தையை சொல்லுவேன், ஆடு மாடல்ல விலங்கினங்கள் என்ன, அது அல்ல இதெல்லாமே தண்ணீரை குறித்து அல்லாஹ் பேசுகிறான், மர்ஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்சஹுன் லா யபகியான். இன்றைக்கு கண்டுபிடிச்சிட்டான் உலகம், ரெண்டு கடல்கள், ஒரு உப்பு கடல் ஒரு இனிப்பு கடல் ஒரு இடத்தில் ஒன்றாக சங்கமிக்கிறது. இன்றைக்கு உலகம் கண்டுபிடிச்சிச்சு, அந்த அந்த ரீஜன் அப்படி கண்டுபிடிச்சிருக்கான். இந்த இடத்துல தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தா உப்பு, கலர் வேற, இந்த இடத்துல குடிச்சு பார்த்தா கலர் இனிப்பு. மர்ஜல் பஹ்ரைனி யல்தகியான், ரெண்டு கடல்களும் ஒன்றாக சேர்ந்து அலை அடித்துக் கொள்ளுகிறது. மர்ஜல் பஹ்ரைனி யல்தகியான் وَبَيْنَهُمَا بَرْزَخٌ لَا يَبْغِيَانِ. அந்த ரெண்டுக்கும் மத்தியில் நான் ஒரு கட்டளையை போட்டிருக்கேன், நீ அதுல சேரக்கூடாது, நீ அதுல சேரக்கூடாதுன்னு. ஒன்றை ஒன்று அநீதம் இழைக்காது, அது மீறாது. தண்ணீருக்கு அறிவு இருக்கு, தண்ணீருக்கு அறிவு இருக்கு. கடல்ல போய் முங்கி முங்கி ஆராய்ச்சி பண்றான், இதனுடைய வெயிட் வேற, அதனுடைய வெயிட் வேற. ஆனா ஒரே இடத்துல ஒரே ரீஜன்ல நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கு, அலை அடிச்சிருந்தாலும் இப்படி பிரிஞ்சு போகுது. இந்த அளவு தண்ணீருக்கு அறிவு, எது திங்கணும் திங்க கூடாது தெரியாது. நம்மட்டு புள்ள, நம்மட்டு புள்ள பிறந்த 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, ஊர் ஆரம்பிச்சிருச்சு, என்ன செய்யறான், என்ன நடக்குது, எந்த பொருளும் கீழே வைக்க மாட்டாங்க. ஊர்ல புள்ள 6 மாசம் 1 வருஷம் புள்ள, ஏங்க பொருளை கீழே இல்லை, ஏன், அது வாயில தான் எல்லாமே இருக்கும். சாக் பீஸ் கிடந்தா உள்ள போயிடும், என்ன என்னலாம் வீட்டில் இருக்கோ, தட்டு இருந்தா அது தூக்கி திண்டு பார்க்கும், எது கிடைக்குது, ஒரு பொம்மை கிடைச்சுன்னா எடுத்து அதை நக்கி வாய்க்குள்ள விட்டு பார்க்கும். இன்னும் அப்பாவினுடைய கார் சாவி, எதெல்லாம் இங்க கிடைக்கலன்னு தேடணுமோ எல்லாம் அது வாய்க்குள்ள இருக்கும். பைக்கு சாவி, அதுக்கு இது சாவியா, இது கொண்டாட்டமா, இது என்ன, இது சாப்பாடா, இது அது உள்ள விட்டு பார்க்கும், விட்டு பார்த்து வெளியே எடுத்துரும், அவ்வளவுதான், உள்ள போகாது. ஏன், ஏன் நல்லா சொல்றான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிக்கும் லா தஅலமூன ஷய்யா. நீ உலகத்துக்கு வரும்போது உனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கணும், இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கணும். உன்னை தவிர மேல உலகத்துல உள்ள எல்லா பொருளுக்குமே நான் இன்பில்டா படைச்சிட்டேன், அது யார்ட்டையும் போய் எது சாப்பிடணும் எது சாப்பிடணும் எதையுமே கேட்காது, அப்படித்தான் உலகம் இயங்குகுது. ஆனா நீ அல்ல, உனக்கு ஒன்னொன்னையும் வாழ்க்கையினுடைய ஆரம்ப பகுதி அல்ல, கடைசி நாள் வரை உன் கதை இதுதான். கடைசி காலம் முடிய போகுது, அப்ப அந்த தடியை பிடித்து நடப்பதற்கும் உனக்கு சொல்லித்தரணும். நடப்பது படுத்துக்கிட்டு எப்படி சாப்பிடுறதுன்னு உனக்கு சொல்லித்தரணும். இதுதான் உன் தலையெழுத்து அல்ல சொல்றான். ஆனா இதை ஏன் இந்த நிலையில் நான் அமைத்தேன் என்று சொன்னால், இந்த படிப்பின் மூலமாக இந்த பயிற்சியினுடைய பாசறையில் நீ வளர்ந்தால், அந்த நிலையில் நீ சரியாக இருந்தால், உலகத்தினுடைய உயர்ந்த படைப்பாக இருக்கிற மலக்கை நீ தாண்டிடுவே. உலகத்தில் உயர்ந்த படைப்பாக இருக்கிற அல்லாஹ்வினுடைய ஏவலுக்கு கட்டுப்படுகிற அந்த மலக்குமார்களை நீ தாண்டி விடுவாய். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா விலங்குகளை விட மிக கேவலமாக எவ்வளவு பெரிய உண்மை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துகள் மூலமாக நமக்கு உணர்த்தி தருகிறான். அவர்கள் உதவி தேடக்கூடிய அந்த பொருட்களுடைய பாவம், அதனுடைய நிலைகள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், சிந்தித்து பாருங்கள். நன்றி செலுத்துறது ஒரு பங்குன்னா, நீங்கள் எதை உள்வாங்குகிறீர்களோ உங்கள் மனதில் வாழுகிற அந்த இரட்சகத்தன்மைகள் எதை நீங்கள் நம்புகிறீர்கள் என்பதை சுய பரிசோதனை செய்ய பாருங்கள். இன்னும் இன்ஷால்லா அது வடுங்க போயிட்டு இருக்கு, சில டைம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்ஷால்லா அடுத்தடுத்த வாரங்களில் இதனுடைய தொடராக எந்த சிந்தனையை நாம் முன்வைத்தோமோ அதை உள்வாங்கி அடுத்த வாரம் வரை இதே இந்த ஈமானிய மனோநிலையோடு எதை எடுத்துக்கிட்டோமோ அந்த பார்வையில் இந்த உலகத்தை பார்த்து நாம் மாறி நம்முடைய குடும்பத்தார்கள் உலகமே மாறுவதற்கு நம்முடைய அந்த சிந்தனைகளும் நம்முடைய சொல்களும் இந்த குரானுடைய இந்த வசனங்களும் காரணமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைக்க வேண்டும் என்கிற நல்ல துவாவோடு இன்ஷால்லா போன வாரம் நம்ம எந்த துவாவை கேட்டோமோ அல்லாஹும்மா ஐன்னா அல்லாஹ் திக்ரிக்க ஓ சுக்ரிக்க ஓ ஹஸ்னி இபாதத்தி, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் கேளுங்கன்னு ரசூல்லா சொன்னாங்க. ஆகவே அந்த தொழுகையை அந்த நாம் இமாம் ஓதினாலும் அதையும் சேர்ந்து ஓதிக்கிட்டு அதுக்கப்புறமும் நம்முடைய அந்த தொழுகைகளுக்கு பின்னால் இந்த துவாவை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் வாழுகிற காலத்தில் முழு ஈமானோடு வாழ்ந்து மரணித்த பின்னாலும் மரணிக்கிற நேரத்திலும் ஒரு முழு முஸ்லீமாக நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணத்துவம் பெற்றதா இந்த பெர்ஃபெக்ட் லைஃபாக இருக்கும் என்கிற அந்த நல்ல செய்தியை நம்முடைய மனதிலே சுமந்து அதை செயல்படுத்தக்கூடிய அறிவை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லீம்களுக்கும் இதன் ஊடாக கேட்கிற எத்தனையோ அந்த மக்களுக்கும் அல்லாஹு தஆலா நல்ல சிந்தனையை நமக்கு பதிவு வைப்பானாக. வா ஆகிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
Downloaded from TamilIslamicMedia.com.